السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் அல் குர்ஆன் என்கின்ற தலைப்பில் இந்த குர்ஆன் மாநாட்டிலே எனக்கு உரை நிகழ்த்த வேண்டிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதரர்களே, முதன் முதலாக இந்த தலைப்பை பற்றி ஒரு அடிப்படையான ஒரு விளக்கத்தை நான் சொல்லிக் கொள்ள வேண்டும். தலைப்பை பற்றிய ஒரு அடிப்படையான விளக்கத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னால், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் அல் குர்ஆன் என்ற இந்த தலைப்பிலே நான் சொல்ல நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த தலைப்பை என்னென்ன கோணங்களிலெல்லாம் யோசிக்கலாமோ அந்த அத்தனை கோணங்களிலும் சுருக்கமான ஒரு விஷயத்தை என்ன செய்யலாம், உங்களுக்கு மத்தியில் வைக்கலாம் என்று நினைக்கிறேன். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் அல் குர்ஆன் என்னென்ன, அதாவது நல்ல விளைவுகளை ஏற்படுத்தியது என்பது, அதாவது நல்ல விளைவுகளாக அவர்கள் பார்த்தார்கள் என்பது மட்டுமல்ல, எப்படி அல் குர்ஆனை அவர்கள் எதிராக எல்லாம் என்ன செய்தார்கள், அணுகினார்கள், அல் குர்ஆனை எப்படியெல்லாம் அவர்கள் நோக்குகிறார்கள், அதில் உள்ள சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, இரண்டு பகுதி. அல் குர்ஆனுடைய வசனங்களை படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள், அதை மாத்திரம் நான் சொல்லுவது இந்த தலைப்புக்கு ஒரு பொருத்தமாக இல்லை. அல் குர்ஆனை ஒரு முஸ்லிம் அல்லாதவர்கள் எப்படி எப்படியெல்லாம் நோக்குகிறார்கள் என்ற ஒரு பார்வை எம் அனைவருக்கும் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். எங்களுக்கு ஒரு அறிவிக்கணும், முஸ்லிம் அல்லாதவர்கள் எப்படி எப்படியெல்லாம் அல் குர்ஆனை என்ன செய்யறாங்க, பார்க்கிறார்கள் அப்படி என்கின்ற ஒரு சின் இஸ்லாத்தை பார்க்கிறார்கள் என்பது இரண்டாவது. நான் இங்கே பேச போது குர்ஆனை எப்படி பார்க்கிறார்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் அல் குர்ஆனை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை பற்றி தான் இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன், சொல்ல விளைகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இதுல முதலாவது அடிப்படையான அம்சமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், பொதுவாக எல்லா மதமும் தனது மதத்தை பற்றி பேசும், தனது மதத்துடைய கடமைகளை சொல்லும், தனது மதத்துடைய கிரியைகளை சொல்லும், அதோடு அந்த வேதம் நிறுத்திக் கொள்ளும். அவர்கள் வேதமாக கருதக்கூடியவை என்ன செஞ்சிடும், அதோட நிறுத்திடும். நீங்க இப்படித்தான் என்ன என்ன செய்யணும், வணங்கணும், எப்படித்தான் பார்க்கணும், இப்படித்தான் நடந்து கொள்ளணும் அப்படி என்று சொல்லிட்டு அந்த மதம் என்ன செஞ்சிடும், அவளோடு அதை நிறுத்திவிடும். அதை நிராகரிக்கக்கூடியவர்கள், அதை எதிர்க்கக்கூடியவர்களோடு பேசாது, அதை எதிர்க்கக்கூடியவர்களோடு பேசாது. பேசாது என்று சொன்னால் ஒரு முறையில் பேச வாய்ப்பு இருக்கிறது. எப்படி, இதை நிராகரிக்கக்கூடியவர்கள் எல்லாம் அழிஞ்சார்கள், நரகம் போனார்கள், மோசமானவர்கள், தவறானவர்கள், அவர்கள் என்ன அங்கீகரிக்கப்படக்கூடாதவர்கள், அப்படி மாத்திரம் பேச வாய்ப்புண்டு. பைபிள் அப்படி பேசுகிறது, பைபிள் அப்படி பேசுகிறது. ஆனால் அல் குர்ஆன் அப்படி மாத்திரம் அல் குர்ஆன் பேசவில்லை. அதாவது இது எதிர்க்கக்கூடியவர்களுடைய மறுமையுடைய நிலை என்ன, எதிர்க்கக்கூடியவர்களுடைய அதாவது மறுமையுடைய முடிவு என்ன என்பதை மாத்திரம் அல் குர்ஆன் என்ன செய்யவில்லை, பேசவில்லை. அல் குர்ஆன் என்ன செய்கிறது என்று சொன்னால், ஒருபடி மேலே செல்கிறது. ஒருபடி மேலே சென்று என்னென்னவைகளெல்லாம் அல் குர்ஆன் பேசுகிறது என்கின்றதை நம்ம முதல் முதலாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது அல் குர்ஆனுடைய சிறப்பம்சம். அல் குர்ஆனை நோக்கி முஸ்லிம் அல்லாதவர்களை அழைத்தது. இது பிரதானமாக நீங்கள் அடிப்படையிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கிய அம்சம். அதாவது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய வேதங்கள் அந்த மதத்துடைய சட்டங்கள், அந்த மதத்துடைய விஷயங்களை பேசிட்டு சுருக்கிக் கொள்ளும், அல்லது கொஞ்சம் ஒரு படி போனால் அதை நிராகரிக்கக்கூடியவர்களை விமர்சித்ததோடு என்ன செஞ்சிடும், முடிச்சிடும். குர்ஆன் நிராகரிக்கக்கூடியவர்களுடைய நிலை என்ன என்பது பேசுகிறது, பேசுவதோடு சேர்த்து நிராகரிக்கக்கூடியவர்களை அறிவுபூர்வமாக எதிர்கொள்கிறது. நிராகரிக்கக்கூடியவர்களை அறிவுபூர்வமாக எதிர்கொள்வதற்கு இது அல் குர்ஆனுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம். அன்புள்ள சகோதரர்களே, ஒருவர் மோத அழைக்கிறார் என்றாலே அவரிடத்தில் ஒரு விஷயம் இருக்கிறது அர்த்தம். அவரிடத்தில் ஏதோ ஒரு வகையில் சரியா பிழையாண்டது இரண்டாவது, ஏதோ ஒரு வகையில் ஒரு விஷயம் அவரிடத்தில் இருக்கிறது என்று அர்த்தம். குர்ஆன் என்ன செய்கிறது என்று சொன்னால், முஸ்லிம் அல்லாதவர்களை இரண்டு வகையில் அழைக்கிறது. முஸ்லிம் அல்லாதவர்களோடு குர்ஆன் இரண்டு வகையில் அழைக்கிறது. குர்ஆனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அல் குர்ஆன் காட்டுகின்ற வழிகாட்டல் ஒரு பகுதி. குர்ஆனை நிராகரிக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத அனைவருக்கும் அவரவர்களுடைய கொள்கைப்படி அல் குர்ஆன் பேசுகிறது. இதுதான் சிறப்பம்சத்தில் மிக முக்கியமான சிறப்பம்சம். அதாவது நீங்கள் பைபிளோ மற்ற வேதங்களை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், அவர்கள் நம்பக்கூடிய வேதங்களை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், முஸ்லீம் அல்ல அவர்களுடைய வேதங்களை ஏற்றுக்கொள்ளாத எல்லோரையும் ஒரே தரத்தில் பேசும், ஒரே தரத்தில். ஆனாலும் விமர்சிச்சு என்ன, நரகம், நிரந்தரம், இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்பட வாய்ப்பு இருக்குது. எப்படி பேசல என்று சொன்னால், கிறிஸ்தவர்களை வேறாக, யூதர்களை வேறாக, ஏனைய முஸ்ரிக்கீன்களை வேறாக, அழிந்து போன மதங்களை வேறாக, இப்படி எல்லாம் என்ன செய்யல, பேசல. ஏன்னா அவரவர்களுடைய கொள்கையை வச்சுதான் அவரவர்களை என்ன செய்யணும், எதிர்கொள்ளணும். அப்ப அல் குர்ஆன் நீங்கள் பார்க்கலாம், நான் இப்ப உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன், 3-4 விஷயத்தில் அல் குர்ஆன் ஏனைய அதாவது வேதங்களாக நம்பப்படக்கூடியவைகளை விட உயர்ந்து நிற்குது. இது ஒரு ஒரு உண்மையிலே திறந்த மனதோடு முஸ்லீம் அல்லாத ஒருவர் இந்த குர்ஆனை படிச்சு அந்த முடிவுக்கு வரலாம். என்ன முதல் அம்சம் அப்படி என்று சொன்னால், குர்ஆன் விமர்சிப்பதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. இது முதல் விஷயம். நிறுத்திக் கொள்ளாத பகுதியில் என்னென்ன மாதிரி அழைக்குது என்று சொன்னால், குர்ஆன் அறிவுபூர்வமாக சிந்திக்க அழைக்கிறது. இது இரண்டாவது அம்சம். மூன்றாவது என்ன அப்படி என்று சொன்னால், அந்த அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய விஷயத்தில் குர்ஆன் சவால் விடுகிறது. குர்ஆன் என்ன செய்து சிந்திங்கன்னு மட்டும் சொல்லாது, மோதிப்பாருன்னு குர்ஆன் சொல்லும். மோதிப்பாரு, சவால் விடுக்கக்கூடிய தன்மை. அதாவது குர்ஆனை பற்றி சிந்தியுங்கள், படியுங்கள், குர்ஆனை ஆய்வு செய்யுங்கள் என்றதோட சொன்னா படிங்க, தேடுங்க, சார்பா சிந்திங்கன்னு நினைக்கலாம். எதிரா சிந்திச்சு பாருங்கன்னு குர்ஆன் என்ன செய்யுது, சொல்லுகிறது, சவால் விடுகிறது அல் குர்ஆன். குர்ஆன் அதாவது நீங்க சிந்திச்சு பாருங்க, எதிரா சிந்திச்சு பாருங்க, முடியுமாண்டு பாருங்க, பொய்ப்படுத்த முடியுமாண்டு பாருங்க, முரண்பாடு காண முடியுமாண்டு பாருங்க, அப்படின்னு குர்ஆன் என்ன செய்கிறது, சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நாலாவது சிறப்பு அம்சம் என்னென்றால், அவரவரது கொள்கைகளை விழித்து பேசுகிறது. இதை நிராகரித்தவர்களே என்று மட்டும் குர்ஆன் என்ன செய்யல, பேசல. யூதர்களை தனியாகவும், கிறிஸ்தவர்களை தனியாகவும், ஏனைய முஸ்ரிக்கீன்களை தனியாகவும், அதாவது கடந்த கால மதங்களை தனியாகவும் குர்ஆன் அழைச்சி என்ன செய்து பேசுகிறது. அவர்களது கொள்கை அவருக்கு சொல்லி, இது சாத்தியமா, இது முறையா, இப்படி நம்பலாமா, நம்ப வாய்ப்புண்டா, இதுல என்ன உண்மை இருக்குது, இது உங்களுக்கு புத்திக்கு படலையே என்று அறிவுபூர்வமா குர்ஆன் என்ன செய்து பேசுகிறது. அடுத்தது, குர்ஆன் முஸ்லீம் அல்லாதவர்களோடு பேசுகிற நேரத்தில் வைக்கக்கூடிய அதனுடைய வாதாட்ட முறைமைகள், இது எப்படியெல்லாம் எதிர்கொள்கிறது என்பது, எப்படி அல் குர்ஆன் முஸ்லீம் அல்லாதவர்களோடு எதிர்கொள்கிறது அப்படி என்று சொல்றதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், அல் குர்ஆனுடைய முழுமையான ஆர்கியூமெண்டா எதிர்க்க தெரியுமா, அவர்களுடைய வேத புத்தகம் அவங்க கையில வச்சுக்கிறாங்களே, அதை வச்சுதான் குர்ஆன் என்ன செய்ய முதலாவது பேசும். நீங்க உங்களோட கையில இருக்கக்கூடிய தௌராத்தை படியுங்க, நீங்க உங்களுக்கு கையில இருக்கக்கூடிய இஞ்சியில என்ன செய்யுங்க படியுங்க, அதுல இதுல வரக்கூடிய மாதிரியான செய்திகள் உண்மைப்படுத்துகின்ற அமைப்புல இல்லையா, உங்களுடைய உலமாக்கிடத்துல கேளுங்க, அவர்கள் இதற்கும் அதுக்கும் என்ன முரண்பாட்டை காணுகிறார்கள், இப்படி என்ன செய்யும், அவர்களோடு பேசக்கூடிய அமைப்பிலான பகுதியில குர்ஆன் எதை உண்மைப்படுத்துகிறதோ அந்த விஷயங்களில் அவர்களோடு பேசுவதற்கு குர்ஆன் என்ன செய்கிறது அழைப்பதை நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். குர்ஆனுடைய வாதாட்ட முறைமைகளில் பிரதானமான முறை என்ன தெரியுமா, அவர்கள் நம்பக்கூடிய அந்த இடத்திலிருந்து குர்ஆன் என்ன செய்து பேசுகிறது. நீங்க எதை ஆதாரமா வைக்கிறீங்க, பைபிள், சரி, பைபிள் இருந்து உங்களுக்கு 4 கேள்வி. இதுதான் குர்ஆனுடைய மிக ஸ்பெஷலான முறைகளை நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இரண்டாவது, அல் குர்ஆன் பேசக்கூடிய முக்கியமான ஒரு நிலை என்ன என்று சொன்னால், குர்ஆன் முன்னோர்களை ஆதாரமாக வைப்பதை குர்ஆன் தடுக்கவில்லை. முன்னோர்களை ஆதாரமாக வைக்கிறத குர்ஆன் வாதங்களை வரங்க தடுக்கல. ஆனால் குர்ஆன் முன்னோர்களை ஆதாரமாக வைக்கிற நேரத்தில் அதை பல விஷயங்களோடு நிபந்தனையாக வச்சு சொல்லுது. அதுல முதலாவது என்ன கேட்குது என்று சொன்னால், அவர்களது பெற்றோர்கள் விளங்காதவர்களாக சிந்திக்காதவர்களாக இருந்தாலுமா நீங்க ஆதாரம் காட்டுவீங்கன்னு குர்ஆன் கேட்கும். எப்படி, எதுவும் விளங்காதவர்களாக சிந்திக்காதவர்களாக இருந்தாலும் நீங்க பெற்றோர்களோட என்னது இருப்பீங்களா அப்படின்னு ஒரு கேட்கும். அதாவது என்ன, அதுல புத்திக்கு பொருத்தமான வாதம் இருக்கணும். என்ன, முன்னோர்களை நான் இப்படி கண்டேன் என்று சொன்னா உன் புத்தி அதை ஏத்துக்கிறணும். உன் புத்திய ஏத்துக்கல்லாம வெறுமனே முன்னோர்களோட கண்டதனால புத்திய புதைச்சிட்டு நான் என்ன செய்வேன் செய்வேன் நீ என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது என்று குர்ஆன் என்ன செய்யும் பேசக்கூடிய அந்த முக்கியமான தன்மை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இரண்டாவது, முன்னோர்களை ஆதாரம் காட்டுகிற நேரத்தில் குர்ஆன் கேட்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, முன்னோர்களை வச்சு நீங்க பேசுறீங்களே, அந்த முன்னோர்கள் எதை அடிப்படையாக வைத்து செய்தார்களோ அந்த வேதத்தை கொண்டு வாங்க அப்படின்னு குர்ஆன் சொல்லும். முன்னோர்களை சொல்ற நேரத்தில் அந்த முன்னோர்கள் எதை வச்சு நீங்க அதை நடைமுறைப்படுத்தினார்களோ அந்த வேதத்தை கொண்டு வந்து என்ன செய்யுங்க காட்டுங்க குர்ஆன் என்ன செய்யும் பேசும். இது இரண்டாவது குர்ஆனுடைய மிக பிரதானமான முறை. மூன்றாவது என்ன அப்படி என்று சொன்னால், குர்ஆன் திறந்த சிந்தனையை வரவேற்கிறது. குர்ஆன் வந்து அதுக்கு இன்றைக்கு என்ன சொல்றாங்க, பஹ்துல் மௌது என்று, அதாவது திறந்த ஆய்வு என்று சொல்லி அதில் இல்லாததெல்லாம் நுழைச்சிக்கிறாங்க. ஆனால் திறந்த சிந்தனையை, திறந்து சிந்திக்குமாறு குர்ஆன் என்ன செய்யும் அதாவது வலியுறுத்துவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். உதாரணமாக அவர்கள் மானக்கேடான விஷயங்களை செய்வாங்க, நிர்வாணமாக தவாப் செய்வாங்க, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு எங்களோட பெற்றோர்கள் எல்லாம் இப்படி செய்யறத நாங்க கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெற்றோர்கள் எல்லாம் இப்படி செய்வதை கண்டிருக்கிறோம். அப்ப குர்ஆன் கேட்கும், சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தான் எங்களுக்கு இப்படி கட்டளையும் விட்டிருக்கிறான். வல்லாஹு அமரனா பிஹாதா, அல்லாஹ் தான் எங்களுக்கு இப்படி கட்டளையும் விட்டிருக்கிறான்னு வேற சொல்லுவாங்க. அதாவது பெற்றோர்களை கண்டிருக்கிறோம்,
அல்லாஹ் எங்களுக்கு கட்டளை இடுகிறான். நபியே நீங்கள் சொல்லுங்கள், இப்ப அவங்க வேதத்தை கொண்டு வந்து காட்ட மாட்டாங்களே, அந்த ஆரம்ப முன்னோர்கள் இதை செய்ததற்கான கட்டளையாக அல்லாஹ் சொன்னு சொல்றாங்க, கொண்டு வந்து காட்டுங்கன்னா காட்ட மாட்டாங்க. அதனால அல்லாஹ் தஆலா சொல்றேன், நபியே நீங்க பதில் சொல்லுங்க, இன்ன அல்லாஹ் லா யாமுரு பில் ஃபஹ்ஷா, அல்லாஹ் மானக்கேடான விஷயங்களை ஏவ மாட்டான்னு சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா மானக்கேடான விஷயம் பற்றி தெளிவாக தெரியக்கூடிய ஒன்றை அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், ஏவ மாட்டான்னு சொல்லுங்கள். இப்ப இதெல்லாம் குர்ஆன் முஸ்லீம் அல்லாதவர்களை எப்படி எப்படி எல்லாம் பேசுகிறது என்பதற்கு மிக முக்கியமான ஒரு ஆதாரம் என்பதை நம்ம பார்க்கிறோம். நான் இப்ப ரெண்டு விஷயம் சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட. முஸ்லீம் அல்லாதவர்களை குர்ஆன் எப்படி எதிர்கொள்கிறது, எப்படி பார்க்குது. இரண்டாவது, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு குர்ஆன் வைக்கக்கூடிய வாத முறைமைகள் என்னென்ன, குர்ஆன் வைக்கக்கூடிய வாத முறைமைகள் என்ன என்னென்ன உங்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப ஒரு சில குர்ஆன் வசனங்களை உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். குர்ஆன் சிந்திக்குமாறு அழைத்தது மட்டுமல்ல, இன்னொரு வகையில மோதுமாறு அழைக்குது. இதுதான் அல் குர்ஆனுடைய ஒரு ஸ்பெஷலான விஷயம். பலர் குர்ஆனை படிக்கிற நேரத்தில் மோதிரத்துக்கு வந்து படிச்ச பல அறிஞர்கள் இருக்கிறாங்களே, அவங்க படிக்கிற நேரத்தில் அவங்க மனசுல வந்த ஆச்சரியம் என்ன தெரியுமா, மோத சொல்லி நான் மோதிரத்துக்கு தான் வந்தேன், குர்ஆனே மோத சொல்லுதுன்றது அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமா என்ன செஞ்சது இருந்தது. குர்ஆன் என்ன செய்தது, மோத சொல்லுது. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் இந்த குர்ஆனை படிச்சு அதோட மோதக்கூடிய சகோதரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், நாங்க தான் நிறைய முரண்பாடுகள் என்ன செய்வோமே குர்ஆன்ல காட்டுவோமே, குர்ஆன் முரண்பாடை காட்ட சொல்லுது, நாங்க தான் நிறைய காட்டுவோம்னு சொல்லு. நாங்க முதலாவது என்ன சொல்றோம்னா, நீங்க காட்டுறது இரண்டாவது, மோத சொல்லி உங்களுடைய எந்த வேதமாவும் சொல்லுதான் முதல் விஷயம். நீங்க முரண்பாடை காட்டுறதுல உடன்படுவோம் முரண்படுவோம். இரண்டாவது, எங்கேயாவது உங்களுடைய வேதங்கள்ல ஒரு வசனம், ஒரு வசனம் இந்த வேதத்தை சிந்தித்து பாருங்கள், இந்த வேதத்தை சிந்தித்து பாருங்கள், இதுல முரண்பாடு கண்டால் இது இறைவனுடைய வேதம் இல்லை, உங்களுக்கு என்ன செய்யலாம், ப்ரூவ் பண்ணலாம் சொல்ல முடியுதா, சொல்ல முடியல, சொல்ல முடியல. இவ்வளவோ எட் பண்ணினவங்க, வேதங்கள் என்ற பேர்ல இவ்வளவு கூட்டினவங்க, இந்த வசனத்தை சேர்த்து எட் பண்ணிக்கலாமா இல்லையா, எட் பண்ண அவர்களால் முடியவில்லையே. அவங்களுக்கே தெரியும் நம்ம தான் எழுதிக்கின்றோம், நிறைய முரண்பாடு என்ன செய்யும் வரும் என்பது அவர்களுக்கு என்ன தெரியும், அதனால எட் பண்ண முடியல. குர்ஆனுடைய இந்த சவால் முறைகளை பாருங்கள், நல்ல முறையில் புரிஞ்சுங்க. சிந்திக்குமாறும் சொல்லுது, சோதிக்குமாறும் சொல்லுது, குர்ஆன் சிந்திக்குமாறும் சொல்லுது, சோதிக்குமாறும் சொல்லுது. இப்ப பாருங்க, அல்லாஹு தஆலா சூரா அன்ஃபால்ல முஸ்லீம் அல்லாதவர்கள் எப்படி எப்படி எல்லாம் குர்ஆனுக்கு வாதம் வைத்தார்கள் என்று அன்றைய காலத்தில் வச்ச வாதங்கள் அல்லாஹ் சொல்றான். 1400 வருடங்களுக்கு முன்னால அந்த வாதங்கள் அப்படியே இன்றைக்கு வைக்கிறது நீங்க பார்க்கலாம். அந்த வாதங்களை இன்றைக்கு அப்படியே வைக்கிறத பார்க்கலாம். பாருங்க சூரத்துல் அன்ஃபால் 31வது வசனம், சூரத்துல் அன்ஃபால் 31, அல்லாஹு தஆலா சொல்றான், வைதா துத்லா அலைஹிம் ஆயாதுனா, எங்களது வேத வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால், காலு கது சமிஅனா லவ் நஷா லகுல்னா மிஸ்ல ஹாதா, இது மாதிரி நாங்க எவ்வளவோ கேட்டிருக்கிறோம், இது மாதிரி நாங்க எவ்வளவோ கேட்டிருக்கிறோம், நாங்க விரும்பினா இதே மாதிரி நாங்களும் சொல்லுவோம், நாங்கள் விரும்பினால் இதே மாதிரி நாங்களும் உருவாக்குவோம் என்று அவங்க சொல்றாங்க. இன்றைக்கு சொல்றாங்களா இல்லையா, நாங்களும் உருவாக்குவோம். இன்ஹாரா இல்லா அசாத்தீருல் அவ்வலின், இதெல்லாம் ஆரம்பகால மனிதர்களுடைய கற்பனைகள், இதெல்லாம் ஆரம்பகால மனிதர்களுடைய கற்பனை தொகுப்ப வேதமா என்ன செஞ்சுக்கிறீங்க வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க சொன்னார்கள். அதை இன்றைக்கு என்ன செய்யும், அதாவது முஸ்லீம் அல்லாஹ் சகோதரர் நிறைய பேர் என்ன செய்ய, குறிப்பாக கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள். அடுத்தது பாருங்க, சூரத்து நஹல் 103 வலக்கதினா அலம், இன்னொரு விமர்சனம் பாருங்க, ஒன்று கட்டுக்காது ஆரம்ப காலத்துல, இன்னொன்று என்னன்னு சொன்னா வேறொத்தட்ட பேத்து படிச்சு படிச்சு இந்த முகமது வந்து என்ன செய்யறாரு சொல்றாரு அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி கிறிஸ்தவர் சொல்றாங்க, எல்லாம் இந்த கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் அந்த தாக்கத்தின் காரணமாக அங்கிருந்து எழுதி தொகுத்ததும் கொஞ்சம் அப்படி கூட்டி குறைச்சி போட்டு புதிய ஒரு மதத்தை என்ன செஞ்சாரு, ஒரு புரட்சியாக உருவாக்கிட்டார் முகமது அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதுக்காக வேண்டி அன்றைக்கே அதை அவர்கள் சொன்னார்கள். பாருங்க, வலக்கது நஅலமு அன்னஹும் யகூலூன இன்னமா யுஅல்லிமுஹு பஷரும் லிசானுல் லதீன யுல்ஹிதூன இலைஹி அஜமி வஹதா லிசானுன் அரபியும் முபீன். சூரா நஹல் 103, அல்லாஹு தஆலா சொல்றான், எங்களுக்கு தெரியும் இவர்கள் என்ன சொல்றாங்கன்னு, ஒரு மனிதர் தான் இவருக்கு படிப்பிக்கிறார்கள் சொல்கிறார்கள். இந்த குர்ஆன் வந்து ஒரு மனுஷன் தான் இவருக்கு படிச்சு கொடுக்க வந்து என்ன செய்யறாரு சொல்லிக் கொண்டிருக்கிறாரு என்று சொல்லிட்டு அல்லாஹ் பதில் சொல்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இவர்கள் யாரை சுட்டி காட்டுகிறார்களோ அந்த அளவுக்கு ஒழுங்கா அரபு வராது, ஒழுங்கா அரபு அஜமி என்ற அரபுல சொன்னால் அரப ஒழுங்காக பேச தெரியாதவர், ஒரு மொழியை ஒழுங்காக பேச தெரியாதவர்கள். அஜமி என்று சொன்னால் என்ன, அதாவது வேற்றுமொழி, வேற்றுமொழி பேச தெரியாதவர், மொழி தெரியாதவர், விளங்கிட்டா. அஜமி என்றால் அஜமி என்ற வார்த்தை அரபுல குர்ஆன்ல வந்து அஜமி தான் வரும், அஜமி வராது குர்ஆன்ல, குர்ஆன்ல அஜமி வேறாத அஜமி என்ற வார்த்தை வரும். அஜமி என்றது பொதுவாக எப்படி என்று சொன்னால், அதாவது அந்த மொழியை ஒழுங்கா பேச தெரியாதவங்க, அந்த மொழியை ஒழுங்கா பேச தெரியாதவங்க. வஹாதா லிசானுன் அரபியும் முபீன், இது தெளிவான அரபு மொழி, இந்த அரபு மொழியில நீங்க ஏதாவது பிழை காண்றீங்களா, நீங்க யார சுட்டி காட்டுறீங்களோ அந்த ஆள் ஒழுங்கா பேசவே மாட்டாரு, அப்படின்னு குர்ஆன் என்ன செய்து சொல்லுது. இப்ப யார் கற்பிக்கிறாரோ அவரை கூட்டிட்டு வந்து ஒரு ஒரு அவருக்கு என்ன செய்யுங்க, குர்ஆன்ல பேசுற மாதிரி பேசி காட்டுங்க, பேசலாது. அப்படியான வந்து என்ன செய்யறாங்க, அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு நான் வரேன். என்னன்னு சொன்னால் எப்பயும் ஒன்று புரிஞ்சுக்கங்க, ஒரு ஒருவர் வந்து நான் இப்ப பேச ஒரு மணித்தியால நான் பேசுறேன்னு வைங்களேன், நான் தான் உங்களுக்கு இந்த இப்படி ஒரு வேதத்தை உருவாக்குறேன்னு வைங்களேன், என் நாம பேசுறது நேரத்தில் உங்களுக்கு நீங்க கண்டுவீங்கன்னா ஒரு சொல்லு மாத்தி இன்னொரு சொல்லு வரும், முந்தி சொன்னது அதே விஷயத்தை ரிப்பீட் பண்ணுவேன், தலைகீழா பேசுவேன், விளங்கிட்டா மாறி மாறி வரும், மோதல் வரும், நீங்க திருத்தி கொடுப்பீங்க, அவர் வேற மாதிரி சொல்றது, என்ன சொர்க்கத்துக்கு போனார் நரகத்துக்கு போனான்னு என்ன செஞ்சிருவேன், விளங்காம சொல்லுவேன், மனிதன் அடிப்படையில் எல்லாம் வரும். ரசூலுல்லாஹ் மக்களுக்கு மத்தியிலிருந்து ஓதி காட்டிக்கிட்டே இருக்கிறார், எழுத வாசிக்க தெரியாதவர், ஒரு மணித்தியாலும் ஓதி காட்டுறாரு, அரை மணித்தியாலும் ஓதி காட்டுறாரு, பிறவராம வசன சர 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 சரன் என்ன செய்யுது வருது. இது ஏழுமான் கேட்கிறாள், முதல் சவால் அதுதான். இப்ப ஏழுமான் சொல்லுங்க, யாரையாவது கூட்டி வச்சு ஒரு ஒரு அவர் பேசணும், சும்மா பேசிட்டு கூடாது, விளங்கிட்டா அமெரிக்காவில் என்ன நடந்து பேசக்கூடாது, அப்படி பேசாம சமுதாயத்துக்கு தேவையான மாதிரியான பொதுவான விஷயங்கள்லாம் வந்து அதுல எல்லாம் மிக்ஸ் ஆகி வரணும், சயின்ஸ் வரணும், அது வரணும், இது வரணும், மிக்ஸ் ஆகி ஒரு மணித்தியாலத்துக்கு இடையில பிள்ளைகள் விடாம பேசி காட்ட சொல்லுங்க, யாருக்காவது எவனுக்கும் பேசல, விளங்கிட்டா பிளவராம யாருக்கு எந்த மொழியிலே பேச சொல்லுங்க, கூப்பிட்டு வச்சு பேச சொல்லுங்க, தமிழ்லயே கூப்பிட்டு வச்சு நீ பேசணும், சும்மா வசன நடையெல்லாம் ஒதுக்கிட்டு இருக்க கூடாது, பாடமாக்க கூடாது, நாங்க ஒரு தலைப்பணிப்பை தருவோம், அதுல எல்லா விஷயங்களும் வரணும், முன்பின் சொல்லலாம் உனக்கு என்ன செய்யக்கூடாது, பிள்ளையாக கூடாது, நபி சொல்லக்கூட இவங்க எழுதி கட்டிருப்பாங்க, நபி சொல்கிற நேரத்தில் எழுதி கொண்டிருப்பாங்க, அது ஏழ்மான் கேட்கறாங்கல்ல, வஹாதா லிசானும் அரபியும் முபீன், அதுல எதுவுமே என்ன செய்யல வரவில்லை. அடுத்தது பாருங்க, இவ்வளவு குர்ஆன் சொல்லிட்டா, இப்ப குர்ஆனுடைய சவாலை பாருங்கள், குர்ஆன் பொதுவிலிருந்து அப்படியே ஆரம்பிச்சுட்டு வரும். ஒன்று என்னன்னு சொன்னால், சூரா இஸ்ரால 88வது வசனம், குல் லைன் இஜ்தமஅத்தில் இன்சு வல் ஜின்னு அலா ஐயது பிமித்லி ஹாதல் குர்ஆனி லா யதுன பிமித்லிஹி வலவ் கான பஅதுஹும் லிபஅதின் பஹீரா. சூரா இஸ்ரா 88. அதாவது நான் ஏற்கனவே சொன்னது ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம், இது இப்ப நான் இப்படி சொல்ல சொல்றேன்னே, இதே மாதிரி வேற எந்த வேதத்துக்கு சவால் உடையலாது. காரணம் என்ன, பைபிள் எங்கேயாவது மியூசிக் இல்லாம ஓதலாம்னு நினைக்கிறீங்களா, பைபிள் வந்து மியூசிக் இல்லாம ஓதலாது, அது வந்து ஒரு கட்டுற மாதிரி தான் இருக்கும், பைபிள் வந்து மியூசிக்ல ஓதுற வடிவத்தில் இருக்காது, கட்டுற மாதிரி தான், அதான் மியூசிக் வச்சு தான் அதை என்ன செய்யணும், நம்ம இது பண்ணும், நம்ம இது யாரையும் என்னது அதாவது நகைச்சுவாகிறதுக்கோ ஒன்று சொல்லல, உண்மை அது மியூசிக்கோட தான் அதை என்ன செய்யணும் வாசிக்கணும், அப்பதான் கொஞ்சம் அதுக்கு உயிர் வரும், ஒருத்தர் கவிதை எழுதின மாதிரி அது ஓத இயலாது, அதை என்ன செய்ய முடியாது, ஓத முடியாது. அப்ப எனவே இந்த மாதிரி நிலைமையில தான் அது இருக்குது, ஓத முடியாத ஒரு நிலைமையில இருக்குது, எனவே அதுல இந்த மாதிரி பிள்ளைகள் நிறைய வருவதற்கான வாய்ப்பு என்ன உண்டு. அடுத்தது பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், ஜின்களும் மனிதர்களும் சேர்ந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு குர்ஆனை கொண்டு வராலும் கொண்டு வர முடியாது, கொண்டு வர முடியாது. இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா, இன்னைக்கு இதை மாதிரி நம்ம 1000 கொண்டு வரலாம், 1100 வருஷமா ஒன்றையாவது கொண்டு வந்திக்க வேண்டியதானே சவாலுக்காக, ஒரு சவாலுக்காக கிறிஸ்தவ உலகம் எவ்வளவு செஞ்சிச்சு அந்த டைம்ல, ஒரு சவாலுக்காக ஒரு குர்ஆன் 6000 வசனங்களை போட்டு எல்லாம் போட்டு குர்ஆனுக்கு சவால் குர்ஆன் சொல்லிச்சு, இந்த ஒரு குர்ஆன் கொண்டு போட வேண்டியதானே, சும்மா ஒரு சவாலுக்காக செஞ்சு பார்க்க வேண்டியதானே, ஏன் செய்யல, இதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லையா, அப்படியா இதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லைன்னா சொல்லுவாங்க, அதுதானே மிஷனரி எல்லாம் போட்டு நாடு ஃபுல்லா பரத்தி என்னமெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, அதுல நீங்க ஒரு வேலை செய்ய குர்ஆன் மாதிரி இது மாதிரி 1000 கொண்டு வரலாம் தானே, ஒன்று எல்லாரும் சேர்ந்து அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து போட்டு குர்ஆன் எப்படி லாரைபீகி இதுல சந்தேகம் இல்லை என்று சொல்லுவோம், நீங்களும் அதை முன்னாடி போடுங்க, இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று சொல்லி சொல்லுங்க, ரெண்டுல ஒன்று செய்யலாம், ஒன்று உடனே அதை மிஷினரி என்ன செஞ்சு இது போட்டீங்கன்னா இருக்கிற இஸ்லாம் நல்லா வளர்ந்து போகும், போடாதீங்கன்னு, அல்லது குர்ஆன் அப்பயே கோப்பி படிச்சு போடணும், அவ்வளவுதான், குர்ஆன் அப்படியே கோப்பி அடிச்சு என்ன செய்யணும், அப்படியே போடும், இது ரெண்டை தவிர வேற எதுவும் செய்யலாது, இல்ல செய்யலும் என்று வைங்களே, 1400 வருஷமா ஏதாவது செஞ்சிக்க வேண்டியதானே, 1400 வருஷமா ஏதாவது ஒன்று செஞ்சிருக்க வேண்டியதானே, செய்யல செய்ய முடியாது அப்படின்னு குர்ஆன் என்ன செய்யுது சவால் விடுவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக சூரா ஹூது 13-15 வரைக்கும் குர்ஆனை தான் எல்லா கொள்ள சொல்றான், சரி அதுக்கு ஒரு கஷ்டமான வேலை என்ன வைங்களே, அல்லாஹ் அடுத்த சொல்றான் பாருங்க, அம் யகூலுன ஸ்தரா, அல்லது இவர் கட்டி சொல்றாருன்னு சொல்றாங்களா, முகமது வந்து கடவுளுடைய பேரில் கட்டி சொல்கிறார்கள் என்று சொல்கிறார், அப்படிதான் சொல்றாங்க கிறிஸ்தவர்கள் ஒரு பிரிவினர், சைத்தான் இவர் இதுல போய் என்னது இவரை பிடிச்சி இவர் இவர் மூலம் அந்த அதாவது கிறிஸ்தவ யூத மதத்தை வழிகெடுப்பதற்காக சைத்தான் என்ன செஞ்சான் இப்படி இவர்களை பேச வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரைட், அது இஃப்தரா, இவர் வந்து கட்டி சொல்றாரு சொல்றீங்களா, என்ன செய்ய நீ வந்து கூட்டிக்கங்க அப்படின்னு அல்லாஹ் ஒரு சவால் விடுகிறான், கொண்டு வரலையா அப்படி சவால் விட்டு அவர்கள் கொண்டு வரவில்லையா, அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய அறிவுக்கு பின்னால் தான் இது இறக்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய அறிவோடு தான் இந்த வேதம் என்ன செஞ்சுக்குது, இறக்கப்பட்டிருக்கேன்னு என்ன செய்யுங்க, அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா சொல்றான், வல்லா இலாஹா இல்லாஹு ஹல் அன்தும் முஸ்லிமூன், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நீங்கள் முஸ்லிம்களாவீர்களா அப்படின்னு என்ன செய்யுது குர்ஆன் கேட்பதை நாம் என்ன செய்யணும் பார்க்கிறோம். சூரா ஹூத் 13 தொடக்க 15 வசனம். சரி, பத்து சூரத்துக்கு ஒன்றரை கஷ்டமா இருக்குமே. குர்ஆனுடைய அடுத்த சவாலை பாருங்க, சூரா யூனுஸ் 38, அம் யகூலூன இஃப்தரா, இந்த நபி கட்டி சொல்றாருன்னு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபத்து பி சூரத்தின் மிஸ்லி, ஒரு சூரத்தை கொண்டு வர சொல்லுங்க, ஒரு அத்தியாயம், ஒரு அத்தியாயம் கொண்டு வரலாற்றுல ஒன்று சொல்லுவாங்க, யானையை பத்தி ஒரு அத்தியாயம் கட்டினாங்கன்னு சொல்லுவாங்க. வழங்கிதா அல்ஃபீல் மல்ஃபீல் ஒமாதராக்கு மல்ஃபீல் லவ் குருத்து முன் தவிர, என்னது யானை, யானை என்றால் என்னென்னு தெரியுமா, யானை என்றால் உனக்கு அறிவித்தது எது என்று சொல்லி கட்டினேன்னு சொல்லுவாங்க. அது அல்லாஹுவாலம். சரி, அப்படியே வச்சுக்கோங்களேன், இது ஒரு கேள்வியா, எது யானை, யானை என்றால் என்ன தெரியுமா, அனைவரும் கிறுக்கானா நம்ம யோசிப்போம், யானை என்ன தெரியுமான்னு கேட்கிறாங்க, கிறுக்கான யோசிப்போம். அல்லது ஒரு கட்டுக்கதையை மக்கள் எல்லாருக்கும் தெரியாத ஒன்று சொல்லணும், உதாரணமா சொல்லணும். இப்ப டைனோசர் பத்தி ஒருத்தர் எழுதுறாங்க, இதே மாதிரி என்ன செய்யறாரு கவிதை நடுவில் எழுதுறாருன்னு சொன்னால், நிச்சயமாக சொல்றேன் என்ன தெரியுமா, எல்லா மக்களையும் உள்ளத்தை கொண்டு போய் அதை சேர்க்க முடியாது. ஒரு விஞ்ஞான ஆய்வு மாதிரி என்ன செய்ய, குர்ஆன பாருங்க விஞ்ஞானத்தை சொல்லும், ஆனா நீங்க விஞ்ஞானத்தை எங்க சொல்லணும் தெரியுமா, ஆக படிக்காம விஞ்ஞானம் என்னன்னு எழுத்து தெரியாம விஞ்ஞானம்டா என்ன தெரியாதவன்ட்ட விஞ்ஞானத்தை உங்களுக்கு சொல்லிடுமா, அங்கதான் குர்ஆன் இருக்கும், அங்கதான் என்ன செய்யும் குர்ஆன் இருக்கும். குர்ஆன் அந்த மக்களுக்கு மத்தியில சில விஷயங்களை பேசுது, பேசினது விஞ்ஞானம், சிறந்த வசனங்கள், அந்த மக்கள் நிராகரிக்கிற மாதிரி என்ன செய்யல, அது இருக்கல, இன்றைக்குள்ளவனு அதை புரியுற மாதிரி என்ன செய்யுது அந்த வசனம் இருக்கு. ரெண்டு பேரை நினைச்சு உலகத்திலேயே மிக கஷ்டமான வேலை, மேலுள்ளவனுக்கு ஏத்த மாதிரி பேசுறது இல்ல, கீழுள்ளவனுக்கு ஏத்த மாதிரி பேசுறது மிக கஷ்டமான வேலை. ஒருத்தனுக்கு இறங்கி பேசுறது, ஒரு பெரிய பிஎஸ்டி முடிச்ச ஒருத்தனை கொண்டு வந்து முதலாம் வகுப்புல மெட்ஸ் படிப்பிக்க வைங்க போவோம், புள்ள படிக்குமே நினைக்கிறீங்களா, படிக்காது. ஒரு பிஎஸ்டி அளவுக்கு வளர்ந்த ஒருத்தரை கொண்டு வந்து பாடர் வகுப்புல ஒரு, அதாவது என்னது இந்த சாதாரண நேசரியில கொண்டு வந்து மெட்ஸ் பாடம் ஒன்னு ஒன்னு ரெண்டு படிச்சு கொடுக்க சொல்லுங்க, முடியாது. அவன் படுற வேதனைக்கு அந்த நேரத்தில் அவனால முடியாது. ஆனா குர்ஆன் என்ன செய்யும்டா, எல்லாருக்கும் ஏத்த மாதிரி குர்ஆன் என்ன செய்யும், அந்த பேச்சு என்ன செய்யும் குர்ஆன் வெயிட் இருக்கும், அதான் குர்ஆனுடைய ஸ்பெஷாலிட்டி. அடுத்து பாருங்க, ஒரு சூரத்தை கொண்டு வர சொல்லி குர்ஆன் சொல்லுது, சூரா யூனுஸ் 38. அடுத்ததாக ரைட், வசனம் எல்லாம் நீங்க கொண்டு வர முடியாது என்ற அடிப்படையில் தருது. இப்ப நான் சொன்ன தரத்தீபில் தான் இது வந்துச்சுன்னு அர்த்தம் இல்ல, நான் ஒரு தரத்தீபில் சொல்றேன் உங்கள்கிட்ட. அடுத்து என்ன, சூரத்து நிசா 82-83 வசனம், அஃபலா யதத்தபரூனல் குர்ஆன், குர்ஆனை படிக்க மாட்டீங்க, கொஞ்சம் ஆய்வு செய்யுங்க, இந்த குர்ஆனை ஆய்வு செய்யுங்க. அஃபலா யதத்தபரூனல் குர்ஆன், குர்ஆனை நீங்க ஆய்வு செய்ய கூடாதா, வலவு கான மின் இந்தி கைரில்லா, அல்லாஹ் அல்லாத வருடத்திலிருந்து இது வந்திருந்தா, லவஜது ஃபீஹி இஹ்திலாஃபன் கதீரா, இதிலே நிறைய முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள், நிறைய முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். அப்ப அல்லாஹ்விடமிருந்து வந்திருந்தா கொஞ்சம் முரண்பாட்டை கண்டிருப்பார்கள், அப்படி அர்த்தம், அப்படி அர்த்தம் இல்ல, மக்கள்கிட்ட வந்திருந்தா நிறைய முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள், மக்களுடைய இயல்பு கொஞ்சம் முரண்பாடு இல்ல, நிறைய முரண்பாடு. இறைவன்கிட்ட வந்திருந்தா முரண்பாடு என்ன செஞ்சிருக்காது, இருந்திருக்காது. எனவே குர்ஆன்ல முரண்பாடு இல்லையா, அப்ப அது இறைவனுடைய வேதம் என்று சொல்லுங்க. இது அர்த்தம் என்ன தெரியுமா, நீங்க ஹக்கையே ஒரு 40 பக்கம் எழுதினாலும் உங்களை முரண்பாடு வரும், எப்படி உண்மையை நீங்க 40 பக்கம் எழுதுறீங்க, நீங்க நான் 40 பக்கம் உண்மையை எழுதுறோம், ஆனா முரண்பாடு என்ன செய்யும், என்ன பேச்சில வரும், உண்மையில வராது, என்ன பேச்சில என்ன செய்யும் வரும். அல்லாஹ் அல்லாதவரிடத்து இது வந்திருந்தால், அது ஹக்கா இருந்தாலும் பாத்திலா இருந்தாலும் என்ன செஞ்சிருக்கும், அதுல முரண்பாடு நிச்சயமாக வந்திருக்கும், முரண்பாடு நிச்சயமாக வந்திருக்கும். குர்ஆன் என்ன செய்து சொல்வதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே குர்ஆனுடைய சவால் தெளிவாக இருக்குது. அடுத்தது சூரா புஸ்திலத் 42 வசனம், லா யதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் ஹல்ஃபிஹி தன்ஸீலு மின் ஹகீமின் ஹமீத், அந்த இறைவனுடைய அதாவது எந்த புறத்தில் இருந்த எந்த அதாவது இறைவன் பக்கத்தில் இருந்து பாத்திலே வராது. புகழுக்குரியவன் சதாவது ஞானமுடையவன். சூரத்துல் ஹிஜ்ர் 9 வசனம், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அஸ்ஸிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாங்களே இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம், நாங்களே பாதுகாப்போம், நாங்களே இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம், நாங்களே பாதுகாப்போம். குர்ஆன் என்ற அந்த வசனம் அதுல வரல, ஜிக்ர் என்ற வார்த்தை வருது. நம்ம குர்ஆனுக்கு சொல்ற நேரத்தில் குர்ஆன் என்று சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய எல்லா வகையும் ஹதீஸ் உட்பட எல்லா வகையும் அந்த ஜிக்ர் என்ற வார்த்தை என்ன செய்யும் குறிக்கும், அதை நாம் பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். பண்புள்ள சகோதரர்கள், இப்ப குர்ஆன் தெளிவான ஒரு மௌக்கிஃபில் இருக்கு, இதுக்கு புறவு வந்து எது சொல்லக்கூடாது, குர்ஆன மாதிரி 1000 உருவாக்கலாம், உருவாக்கி காட்டிட்டு பேசணும், இல்லாடி பேசாம இருக்கும், உருவாக்கி காட்டிட்டு பேசணும் அல்லது பேசாம இருக்கும், உருவாக்கலாம் சொல்லி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, உங்களுக்கு சான்ஸ் தந்து தானே இருக்குது, செய்ய வேண்டியதானே உண்டு. இரண்டாவது விஷயம், குர்ஆன்ல வந்து நிறைய முரண்பாடுகளுக்கு நாங்கள் நிரூபிப்போம் என்றாங்க. முதலாவது விஷயம், இது மாதிரி உங்களோட வேதம் சவால் விடுதா, அதுக்கு பிறகு விஷயத்துக்கு வாங்க, இது மாதிரி உங்களுக்கு வேதம் சவால் விடுகிறதா, ஒரு சூரத்தையாவது கொண்டு வா, ஒரு இதையாவது கொண்டு வா, சவால் விடுதா, விட இல்லையா, சவால் விட்டா தான் வேதமானு கேட்பாங்க, சவால் விட்டா தான் வேதம், சவால் விட்டால் தான் யாரோட எந்த மக்களோட பேசுறாங்களோ அவங்களுக்கு சவால் விட்டா தான் என்னது அது வேதமாக இருக்கும். வரலையா ஃபர்ஸ்ட் அதை ஏத்துக்கங்க. முதலாவது விஷயம் என்ன செய்யணும்னு சொன்னால், அதாவது களவெடுத்தது நியாயமா இல்லையான்னு பேசுறதுக்கு முன்னால நீ களவெடுத்தியா இல்லையான்னு ஏத்துக்கலாம். அதுக்கு பிறகு அடுத்த மேட்டருக்கு என்ன செய்யணும் வரணும். உன்னுடைய வேதத்தில் வந்து முரண்பாடுகள் சம்பந்தமான சவால் இல்லை என்று ஏற்றுக்கொண்டு விட்டு முரண்பாடுகளை பட்டியல் போடுறதுக்கு வர வேண்டியதான். அதுக்கு பின்னால நீங்க என்ன முரண்பாடுகள் என்று சொல்றீங்களோ அது முரண்பாடா, உண்மையில இந்த உலகத்தில் முரண்பாடா கருதப்படுமா அப்படின்றத என்ன செய்யலாம், பேசலாம். ஏன்னா குர்ஆனுடைய முரண்பாடுகள் சம்பந்தமா பல விஷயங்கள் வைப்பாங்க. ஒருத்தர் வந்து என்ன செய்வாரு, பிள்ளைக்கு பால் தான் கொடுக்கணும்னு சொல்லுவார். உதாரணமான ஒரு வசனம், பால் தான் கொடுக்கணும். அவர் வீட்டுக்கு போன இடத்துல 3 வயசுல கிழங்கு கொடுத்துட்டீங்கிறாரு. அப்ப முரண்பாடு, நீ தான் சொன்ன பால் தான் கொடுக்கணும் கிழங்கு கொடுத்துட்டீங்கிறான்னா, நான் சொன்னது 2 வயசுக்குள்ள, நான் சொன்னது எதுக்கு 2 வயசுக்குள்ள, நீ 3 வயசுல இருந்து கேள்வி கேட்ட என்ன மாதிரியான விஷயங்கள் தான் முரண்பாடு அவர் காட்ட போகின்ற விஷயம். எண்ணிக்கையில ஒரு நாள் காட்டவே முடியாது. இது ஒரு சுருக்கமான விஷயம். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் சவால்ல மிகவும் தெளிவா இருக்குது. ஒரு முஸ்லீம் என்பதற்காக மட்டும் இந்த வார்த்தைகளை நாங்க பேசல, திறந்த மனதோடு தான் என்ன செய்யறோம், இதுல பேசுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்ன அன்புள்ள சகோதரர்களே, இதுல ஒரு ஆச்சரியமான ஒரு பிரதானமான விஷயம் என்னன்னு சொன்னால், இப்ப அண்மை காலமாக வந்து ஒரு சிலர் கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் இயல்புல என்ன இருக்குமெண்டா, விவாதங்களுக்கு போக மாட்டாங்க, விவாதங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டார்கள், முரம்பட்டுக் கொள்ள மாட்டார்கள். அது வந்து அது ஒரு தெய்வ கூட்டம் மாதிரி அவங்க பாப்பா, நம்ம நம்முடைய அந்த இறைவனுடைய ஒருவர் அருள் அது, அந்த உள்ள உதிப்பு கிடைச்சா அவர் நேர்வரி வில போறாரு, இல்லையா இல்ல இப்படிதான் இருப்பாங்க. ஆனா ஒரு சிலர் வந்து எப்படி, அதாவது ரைட் மோதி பாப்பமே அப்படின்னு இறங்குவாங்க. இந்த மோதி பாப்பம் இறங்குறவங்க வரவேற்கணும், ஏன்னா அதுதான் வாசல் என்ன செய்யும், நிறைய திறக்கும். ஏன்னா அவர்கள் நேரா நிக்க நினைக்கிறாங்க பாருங்க, அந்த நேரா நிக்கிற நேரத்தில் அது பாத்திலாக இருந்தா அவர்களால் சில விஷயங்களை சமாளிக்க முடியாம என்ன செய்யும் போகும். அது நம்ம புதுசாக என்ன தமிழ்நாட்டில் பகுதியில் பார்த்துக் கொண்டு வருகிறோம். என்னன்னு சொன்னா சேனல் எல்லாம் திறந்து போட்டு என்னது குர்ஆனுடைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து பப்ளிக்கா என்ன செய்யறாங்க, கிறிஸ்தவர்கள் பேசிக்கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். அவங்களுடைய பெரிய பிரச்சனை, சரி கிறிஸ்தவர்கள் வந்து இப்ப நான் விமர்சன ரீதியாக அணுகிறத மட்டும் தான் உங்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிறேன், சார்பாக அணுகிறத கடைசியில் சில சொல்றேன். அதாவது அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், குர்ஆனை எப்படி எப்படி எல்லாம் விமர்சன ரீதியாக அணுகுவார்கள் அப்படி என்று சொன்னால், குர்ஆனை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரிச்சு சொல்லுது. அவர்கள் எப்படி எல்லாம் அணுகுவாங்க, முதலாவது குர்ஆனை தங்களுடைய சேவைக்கு யூஸ் பண்ணுவாங்க. முதல் விஷயம், குர்ஆனை குறிப்பாக கிறிஸ்தவர்கள், குறிப்பாக கிறிஸ்தவர்கள் தங்களை வலுப்படுத்திக் கொள்ள குர்ஆனை யூஸ் பண்ணுவாங்க. பாத்தீங்களா, குர்ஆன்ல சூரா மரியம் என்று வருது, ஆயிஷாண்டு வரல. ஏன், என்னது, உங்களை நாம் அலா நிசாயில் ஆலமீன், அதாவது இந்த உலகத்தாரை விட சுத்தப்படுத்தி இருக்கிறோம். அதுல ஆயிஷா ரதியல்லாஹு வருவாங்க, ஹதீஜா ரதியல்லாஹு வரும், அவங்க எல்லாரையும் விட யார் சுத்தமானவரா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் சுத்தமானவர். குர்ஆன் சொல்லுது, எனவே குர்ஆன் கிறிஸ்தவத்துக்கு தான் என்ன செய்து அழைக்குது, குல் ஹாத்து புர்ஹானகும் இன் குந்தும் சாதிகீன் சொல்லு, குல் ஃபத்து பி தௌராத்தி ஃபத்லூஹா, தௌராத்தை கொண்டு வாங்க ஓதி காட்டுங்கன்னு குர்ஆன் என்ன செய்து சொல்லுது, இன்ஜீல்ல காண்றதா சொல்லுது, உலமாவுல என்னது, அதாவது அஹ்லுல் கிதாப் அஹ்லுல் கிதாபுடைய உலமா பனி இஸ்ராயில் பனு இஸ்ரோட உலமாக்களை பத்தி குர்ஆன் சொல்லுது. எனவே குர்ஆன் வந்து என்ன செய்து பாராட்டத்தான் செய்து, குர்ஆன் வந்து கிறிஸ்தவம் பக்கம் தான் என்ன செய்து அழைக்குது, இவங்க நினைக்கிற மாதிரி விளக்கம் இல்லை. முழுமையாக குர்ஆனுக்கு அவர்கள் ஒரு சைத்தானிய தஃப்சீர் தயாரிப்பார்கள். இது குர்ஆனுடைய விஷயம். இவர்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் யாரை இதில் வெற்றி கொள்ளலாம் என்று சொன்னால், சாதாரணமாக குர்ஆன் பற்றி அறிவில்லாம இருக்கக்கூடிய மக்களை சில பொழுதுகளில் வெற்றி கொள்ளலாம். ஆனால் ஒரு முஸ்லீம் ஈமானை விட்டுக் கொடுக்கிற குறைவு வெற்றி கொள்ளலாம். ஆனால் இவர்கள் குர்ஆனை உண்மையில திறந்த மனதோடு ஆய்வு செய்து கிறிஸ்தவத்தை யூதையும் ஆதி அதாவது இஸ்லாம் ஆதரிக்கிறதா அல்லது குர்ஆனுடைய நீதித்தன்மைக்கு நீங்க சொல்ற வசனங்கள் ஆதாரமா என்று கேட்ட விளைஞ்சாங்கண்டா, அதுக்கு தான் ஆதாரம் குர்ஆன். குர்ஆன் உங்களுக்கு நீதி வழங்கியிருக்குது, உங்களுடைய நல்லதை நல்லதென்று சொல்லுது, உங்களது கெட்டதை கெட்டதென்று சொல்லுது. அல்லாஹு தஆலா சொல்றான், லக்கத் கஃபர அல்லது இன காலு இன இன்னல்லாஹ தாலிது சலாசா, அல்லாஹு தஆலா மூவரில் ஒருவர் என்று சொன்ன ட்ரினிட்டியே திருத்துவத்தை மூவரில் ஒருவர் என்று சொன்ன அவர்கள் எல்லோரும் காவிர்களாகி விட்டார்கள் என்று குர்ஆன் என்ன செய்து சொல்லுது. இந்த வசனத்தை எடுத்து வச்சு ஆமா மூவரில் ஒருவர் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, கடவுள் என்றது மூவரில் ஒருவர் சொல்ல மூவர் அவ்வளவுதான், அதாவது திருத்துவம் என்று சொல்லணும் வெளியே இந்த என்ன கூடாது அப்படி என்றெல்லாம் கூட அந்த வசனத்தை என்ன செய்வார்கள், தஃப்ஸீர் பண்ணி குர்ஆனை இஸ்திஹ்லால் குர்ஆன் நினைக்கிறா, குர்ஆனை தவறாக பயன்படுத்துவதற்கு கிறிஸ்தவர்கள் இந்த குர்ஆனை யூஸ் பண்றாங்க. முதல் விஷயம் நினைக்கிறா. இரண்டாவது, கிறிஸ்தவர்கள் இந்த குர்ஆனை பார்க்கிற நேரத்தில் இந்த குர்ஆன் அரபுகளுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லுகின்ற கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க, அரபுகளுக்கு மட்டும் குர்ஆனை ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா யாருக்கு மட்டுமா, அரபுகளுக்கு மட்டும் அப்படின்னு ஏற்றுக்கொள்வதை நாம் என்ன சொல்வதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக, ஆனா இத்தனைக்கும் குர்ஆன் தெளிவாக என்னது காஃபத்தன் லின்னாஸ் எல்லா மக்களுக்கும் அனுப்பி இருக்கிறோம், ரஹமத்தன் லில் ஆலமீன் முழு உலகத்துக்கு ரஹமத்தா தான் அனுப்பிடும் குர்ஆன் சொல்லும். ஆனா பைபிள் அப்படி எல்லாம் வராது, உலகத்தாருக்கு என்ன செய்யாது வராது. ஆனா அந்த பைபிள் வந்து உலகத்தாருக்கு வந்திருக்கா, உலகத்தாருக்கு பேசக்கூடிய குர்ஆன் அரபுக்கு மட்டும் வந்திருக்கா, பாத்துக்கங்க. இந்த மாதிரியான பேச்சு நடைகள் அவர்கள்ட்ட என்ன செய்யலாம் பார்க்கலாம். அடுத்ததாக என்ன சொன்னால், சிலர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், குர்ஆனை இப்ப அவர்கள் உங்களுக்கு தெரியும் கிறிஸ்தவ நிறைய கிறிஸ்தவ உலகத்தை வச்சே நான் பேசுறேன்னு சொன்னால் அவர்கள் தான் 200 கோடி பேர் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. மற்றவர்கள் குர்ஆனை ஒன்றே ஒன்று மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, ஒன்றில் பாராட்டுவாங்க அல்லது தீவிரவாதம் பண்ணுவாங்க. முஸ்லீம் அல்லாதவர்களை பொறுத்தவரைக்கும் குர்ஆனை ஒன்றில் பாராட்டுவார், அதாவது கிறிஸ்தவ யூதர்கள் அல்லாதவர்கள் பாராட்டுவார்கள் அல்லது குர்ஆன் தீவிரவாதத்தை போதிக்கிறது என்று சொல்வார்கள். கிறிஸ்தவர்கள் மட்டும் தான் கொஞ்சம் நெருங்கி வாதிப்பார்கள், நெருங்கி உள்ளுக்கு வருவாங்க. சரியா? இந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அவங்க குர்ஆன் என்ன பார்க்கணும், அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹசீமத்து நஃப்ஸி அவங்க கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு என்னன்னு சொன்னால், கிறிஸ்தவ பிரச்சாரர்களுக்கு இந்த ஒரு மனத்தோல்வி ஒன்று. என்ன மனத்தோல்வி அப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், நம்ம அடிக்கடி என்ன சொல்றோம், பைபிள் இல்ல இட்ஸ் எ லைப்ரரி. அந்த இவர் சொன்ன மாதிரி, யாரு இந்த அகமதியார் சொன்ன மாதிரி, அது ஒரு லைப்ரரி. அப்படின்னா என்ன, பைபிள் இல்ல லைப்ரரினா, ஒரு லைப்ரரியில ஒரு பைபிள் வச்சு ஒரு பைபிள் தான் அது. ஆனா முழு லைப்ரரியில ஒவ்வொரு விதமான பைபிளின் அர்த்தம் என்ன, அதான் அது லைப்ரரினு அர்த்தம். விளங்கிட்டா? அப்படின்னா ஒரு அவர் சொல்ற என்ன, 70 லட்சம் பைபிள் இருக்குது. விளங்கிட்டா? இந்த பைபிளுக்கு அந்த பைபிள் சரி வராது, அந்த மொழிபெயர்ப்பல்ல, ஒரிஜினல் டெக்ஸ்ட். விளங்கிட்டா? நம்ம எதை டிரான்ஸ்லேட் பண்ணணுமோ அந்த டெக்ஸ்ட் வந்து என்ன செய்யுது, தமிழ்ல எடுக்கிறோம். தமிழ்ல எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண என்ன செய்யும், மொழிபெயர்ப்பல்ல, அதான் மூலமே இல்லையே, இதான பைபிள். இதை அப்படியே கலெக்ட் பண்ண அப்படி நேருக்கு அத்தியாயங்கள் காணாம போறது, வசனம் காணாம போற அத்தியாயங்கள் காணாம போற அப்படி தோல்வி எல்லாம் அவர்களோட உள்ளத்துல இருக்குது. அடுத்தது ஒன்றுக்கொண்டு முரண்பாடு. இதுகளுக்கு அவங்க கண்டுபிடிச்ச ரெண்டு விஷயம், இந்த குர்ஆனை பார்த்தவர்கள் கண்டுபிடித்த இரண்டு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒன்று, புதுசா அது உருவாக்கிட்டு வர்றது, இறக்கப்பட்டது அருளப்பட்டது என்று நாங்க சொல்றது தானே, அவங்க வந்து அதை சொல்றது இன்ஸ்பிரேஷனா என்ன, அது உள்ளத்துல உதிப்பு, அது உள்ளத்தில் என்னது உதிப்பு தான். உதிப்புக்கு வார்த்தை தேவையில்ல, உதிப்புக்கு வார்த்தை தேவையில்லை. குர்ஆன் வந்து நீங்க என்னது வசனத்துக்கு வசனமா இறங்கின நம்புறீங்க, அது இறங்கல, இரண்டாவது விஷயம் சொல்லிக் கொள்வாங்க. சரியா? குர்ஆன் வந்து வசனத்துக்கு வசனம் இறங்கி நாங்க சொல்றோம், என்ன சொல்றோம், இறைவன் எந்த வசனத்தில் இறங்கிச்சோ அதே மாதிரி எழுதப்பட்டு அதே மாதிரி பாதுகாக்கப்பட்டு அதே மாதிரி மனநம் பண்றோம். அவங்களுக்கு அதை சொல்லிக்கல இயலாது. அதுக்காக அவங்க கண்டுபிடிச்சு என்ன சொன்னா, இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன், என்ன ஒரு அதாவது என்ன சொல்றது, உள்ள உந்துதல், உந்துதலின் வெளிப்பாடாக எழுதினது. அப்படி எழுதினா நீங்களும் உந்தப்படுறீங்க ஒரு இடத்துல, நான் ஒரு இடத்துல உந்தப்படுறேன் இறைவனுடைய இதன் மூலம், நான் நல்ல ஒரு மனிதனாக இருந்து இறைவனுடைய வேதத்தை எழுத உந்தப்படுகிறேன். உந்தப்படுற நேரத்தில் நான் உண்ட எழுசர் எழுதுறேன், நீங்க உண்டு எழுதுறீங்க, நீங்கள் எண்ணத்துக்கு நான் எழுதுக்கு சில டிஃபரன்ஸ் என்ன செய்யும் இருக்கும். எனவே இதை வச்சு இது இறைவனுடைய வேதம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு புதுசான ஒரு கற்பனை என்ன செஞ்சுக்கிறாங்க, கண்டுபிடித்து இருக்கிறார்கள். இது அவர்கள் சொல்ல, எனவே நீங்க அவர்களோட பேசுகிற நேரத்தில் இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ளணும். எது வசனத்துக்கு வசனம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அவர்களுடைய நம்பிக்கை நாங்க எவ்வளவு சொன்னாலும் ஏன் ஏறாம இருக்கிறது காரணம் என்ன, அவங்க இப்ப உண்ட மக்களுக்கு போட்டுறாங்க, உந்துதல் எழுதினதப்பா, நீங்க கடவுள்ல உந்துதல் பேசினீங்கன்னா அது ஒரு வார்த்தை வரும், நான் ஒரு உந்துதல் பேசினா இன்னொரு வார்த்தை வரும், இதுக்கு அதுக்கு அது முரண்பாடா காணலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன செய்ய சொல்லுவாங்க. இதே அவர்களுடைய தோல்விக்கான ஆதாரம் இதே அவர்கள் அப்படின்னா, நீங்க ஓகே இன்ஸ்பிரேஷன் சொல்லுங்க, உண்ட சொல்லிட்டு வசனத்துக்கு வசனம் இறக்கப்படவில்லை, வசனத்துக்கு வசனம் எழுதப்படவில்லை, வசனத்துக்கு வசனம் பாதுகாக்கப்படும், அது சொல்லுங்க. முதலாவது சொல்லிட்டு இன்ஸ்பிரேஷன் என்ன செய்ய சொல்லுங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, வசனத்துக்கு வசனம் இறக்கப்பட்டுச்சு, வசனத்துக்கு வசனம் எழுதப்பட்டுச்சு, பாதுகாக்கப்பட்டுச்சு. இப்ப அது வந்ததா, அது ஸ்ட்ராங்கா நிக்குது, அது உண்மையிலேயே ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான வாதம். அதனால குர்ஆன்ல எங்கடா ஒரு பிழை கண்டுபிடிக்கலாம் அப்படி தேடுறதுக்கு இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், ஒரு சகோதரர் சேனல்ல பேசுறாரு, எடுத்து வச்சு குர்ஆன்ல வந்து என்னது இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் எந்த விதமான கூட்டல் குறைத்தல் பாருங்க. இப்ப நான் ஒரு டிரான்ஸ்லேஷன், நான் ஒரு குர்ஆன் எடுத்து வந்திருக்கிறேன், இதுல ரெண்டு வசனத்தை காணும், இதுல ரெண்டு வசனத்தை காணும். அப்ப இதே பெரிய நிரூபிக்கிறது குர்ஆனுக்கு குர்ஆனுக்கு முரண்பாடு. இது ஒரு வாதமானு கேட்கிறேன், எல்லா வசனங்களும் எடுத்து வாசி விளக்கம் சொல்லுவாரு, அதை எடுத்து காட்டல. அது என்ன குர்ஆன் பாக்குறதுக்கு பெருசாலம் பார்த்தா பார்க்க கிடைக்கல, அது என்ன குர்ஆன், அது என்ன குர்ஆன் காட்டல, முதல் விஷயம். இரண்டாவது, இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் காதியானிகள், ஷியாக்கள், ஹவாரிஜிகள், எந்த பிரிவுகள் உட்பட எல்லோரிடத்திலும் ஒரே குர்ஆன் தான் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம், ஷியாக்களுடைய நம்பிக்கையில் தான் குர்ஆன் குறைக்கப்பட்டிருக்கு, மாற்றப்பட்டிருக்குது, அது செய்யப்பட்டிருக்குது, அந்த முஸ்தஃப் பாத்திமாவை காணமண்டல நம்பிக்கையில் உள்ளது. ஆனா குர்ஆன் எடுத்துக்கணும்னா என்னது, அதே குர்ஆன் தான். யார எடுத்துக்கணும்னா சரி, தஃப்ஸீர்ல ஏதாவது சொல்லுவாங்க, மொழிபெயர்ப்புல ஏதாவது செய்வாங்க, அது வேற. எங்களுடைய பேச்சு மனிதர்களுடைய தவறு அல்ல, அல்லாஹ் இறக்கி அந்த வேதத்தில் உள்ள விஷயம் கண்டுபிடிக்க முடியுமா, கண்டுபிடிக்க முடியுமா அப்படி என்று சொல்றதுதான் எங்களுடைய சவால். இந்த சவாலை நிரூபிக்க முடியவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் அவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தவறான ஒரு ஆயுதம். அவர்களால் காட்ட முடியாது, ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, வேண்டாம் ஒன்று செய்யலாம், இவங்களே பிளான் பண்ணி ஒரு பிரஸ் உருவாக்கி ஒரு குர்ஆனை பிரிண்ட் பண்ணி பார்த்தீர்களா, இந்த குர்ஆன் என்ன செய்து மாத்தமாக இருக்கிறது அப்படின்னா, நீ என்ன செய்யணும் சொன்னா, இந்த குர்ஆன் அடிப்படையில் பாடமாக்கினா 10 பேரை கொண்டு வா, 10 பேர் கொண்டு ஓதவை. நான் உனக்கு எங்களுடைய குர்ஆன் அடிப்பில் நீ என்ன செய்யும், டிக்கெட் போட்டு தாரோம், என்ன சவுதிக்கு போ, கட்டாருக்கு போ, ஜப்பானுக்கு போ, அமெரிக்காவுக்கு போ, யூகேக்கு போ, யமனுக்கு போ, 5 பேரை தூக்கிட்டு வந்து கேளு. விளங்கிட்டா? எல்லாரும் பிழை விடாம என்ன செய்வாங்க, ஓதுவாங்க, நீ திருத்தினா சரியா திருந்துவாங்க. அர்த்தம் என்ன, அந்த வசனமுடைய அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கிறதுக்கு பெரிய ஒரு ஆதாரம் இது. இது அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, செய்ய முடியவில்லை என்கின்ற ஒரு கவலை, அவங்களால் தோல்வி, பெரிய ஒரு மனத்தோல்வியாக என்ன செய்யறாங்க அவர்கள் பார்க்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு விஷயத்தை அவங்க யூஸ் பண்றாங்க குர்ஆனுடைய இதுக்காக வேண்டிய, என்னன்னு சொன்னால் கிராஆத், ஜம்உல் குர்ஆன், குர்ஆன் சேர்க்கப்பட்டது சம்பந்தமாக, ஒன்று சேர்க்கப்பட்டது சம்பந்தமாக வரக்கூடிய அறிவிப்புகள், குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டது சம்பந்தமாக வரக்கூடிய அறிவிப்புகளை எடுக்கிறது. இரண்டாவது வந்து குர்ஆன் பல முறையில் ஓதலாம் என்று வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இந்த ரெண்டையும் எடுத்து எடுத்து என்ன செய்வாங்க பாத்தீங்களா, குர்ஆன் ஒன்று கொண்டு மாத்தம் இடத்துக்கு இது பெரிய ஒரு ஆதாரம் அப்படி என்ன எடுத்து காட்டும். முதலாவது எங்களுடைய கேள்வி என்ன தெரியுமா, நீ வரலாற்றுக்கு போ, அதுக்கு போ, இதுக்கு போ, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சரிப்படுத்திக்கிறான்னு சொல்றேன். நாங்க எங்களுடைய கேள்வி என்னன்னா, இன்றைக்கு இந்த உலகத்தில் 700 கோடி பேர் இருக்கிறாங்க. இந்த 700 கோடி பேர்ல நீ எந்த மூளைக்கு போயாவது குர்ஆன் மனநமிட்ட கொஞ்சம் பேரை எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வந்து அவர்களை ஓதவை, அவர்கள் குர்ஆனில் பிழை, நீ எடுக்கிற முஸ்ஹாப தூக்கு, இந்த முஸ்ஹாப்ல இல்லாத மாதிரி ஓதுறாங்களான்னு பாரு. சிம்பிள் டெஸ்ட், நீ செய்யல, நீ சேனல்ல ஒளிபரப்பு, இவர்கள் எல்லாம் முஸ்லீம்கள், அதை நிரூபி. ஒரு 100 பேரை அழைச்சிட்டு வந்து சேனல்ல ஒரு செய்ய மாட்டாங்க, அது செய்ய முடியாது. இதை நீ சொல்லிட்டு நாங்களே பாதுகாத்து வச்சிருக்கக்கூடிய, நீ சொல்லியல்ல, நாங்களே பாதுகாத்து வச்சுக்கிறோம். எது எங்களுடைய கராத்து முறைமைகள் என்னென்ன, எப்படி குர்ஆன் தொகுக்கப்பட்டது, இந்த அறிவிப்புகளை நாங்கள் எப்படி அணுகிறோம், அதுக்கப்புறம் அதை பேசுவோம். அதுல ஏதாவது ஒன்று இன்றைக்குள்ள குர்ஆன்ல எஃபெக்ட் ஆகிருக்கா, எஃபெக்ட் ஆகல. இன்றைக்குள்ள குர்ஆன் எடுத்து நீ பெறட்டு, ஏதாவது ஒன்று எந்த ஒரு பிரச்சனையா இந்த குர்ஆன்ல இருக்குதா, இல்ல. எந்த அளவுக்கு என்று சொன்னால், முஸ்லீம்கள் எழுத்துல உள்ள மாதிரி ஓத மாட்டாங்க. எழுத்து நாம அரபு படிக்கிறோம், அரபு படிக்கிறதும் குர்ஆன் படிக்கிறது உண்டா, இல்ல. குர்ஆன் ஓதி தாலிமுல் குர்ஆன் கொடுக்கிற என்ன செய்யறோம், குர்ஆனை எப்படி ஓத வேண்டும் என்று தனியாக என்ன செய்யறோம், படிப்பிக்கிறோம். இந்த படிப்பித்தல் எல்லா இடத்திலும் ஒன்றுதான், எல்லா இடத்திலும் ஒன்றுதான் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். எனவே குர்ஆன் என்பது இன்னும் சகோதரர்கள் ஒரு புதிய ஒரு முக்கியமான ஒரு தகவல் உங்களுக்கு சொல்றேன், அதாவது இது பொதுமக்களுக்கு பொதுவாக தெரியாதது. அல் குர்ஆன், அல் குர்ஆன் என்னென்ன எழுத்து அடிப்படையில் அல்ஹம்து எழுதப்பட்டிருக்குது, என்னென்ன எழுத்து அடிப்படையில் சூரத்துல் பக்ரா எழுதப்பட்டிருக்கு, எழுத்து எழுதி வச்சுக்கிறாங்க அல்ஹம்து, சரியா. இது அலிஃப் இருக்கும், லாம் இருக்கும், ஹா இருக்கும், மீம் இருக்கும், தாயல் இருக்கும். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜல் கைதஹும் ஃபீ தத்லீல் வஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபில் அபாபில் அல தர்மிஹிம் பி அதாவ லீலா ஃபி குரைஷ் லீலா லீலா ஃபி குரைஷ் எடுங்க. இப்ப லீலா ஃபி குரைஷ்ல ஈலா ஃபிஹிம் என்ற இடத்துல பாருங்க, யா இருக்காது, ஆனா நம்ம ஈலா ஃபிஹிம் ஓதுவோம். இந்த இடத்துல யா இருக்காது என்று எழுத்து எழுதப்பட்டிருக்கு, அதாவது யா இல்லைன்றது. ரெண்டாவது தனி புக்ஸ் இருக்கு, வேற எப்படி இந்த இடத்துல யா இருக்க கூடாது, இப்படி, அதாவது யா இருந்தாலும் எங்க ஓதல் மாறாது, யா இல்லாட்டியும் ஓதல் மாறாது, யா இல்லை என்றதை என்ன செஞ்சுக்குது, நம்ம எழுதி பாதுகாத்து வச்சுக்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நீதியான ஆய்வாளர்கள் அல்ல, அப்ப குர்ஆனை தவறான முறையில் அணுகுகிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்வோம், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த அன்புள்ள சகோதரர்களே, மோசமாக குர்ஆனை பயன்படுத்துவதற்கு இவங்க யூஸ் பண்ற இந்த முக்கியமான ரெண்டையும் சொல்லி இந்த கடைசி ஒரு பகுதியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். என்ன அப்படி என்று சொன்னால், சொர்க்கம், குர்ஆன்ல சொர்க்கத்தை பத்தி வர்ணனை வருமே, இந்த சொர்க்கத்தை பத்தி வர்ணனை எப்படி அணுகுவாங்க, என்ன குர்ஆன் வந்து ஹூர்லின்களை வர்ணிக்கிறதும், அங்க என்னது பழங்கள் தின்றதுன்றதும், குடிக்கிறதும், தேன்பானியும், அதுவும் இதுவும், சாராயமும், இப்படி எல்லாருக்கும் ஒரு நக்கலாக என்ன செய்வார்கள், அதை வந்து நீங்க கிறிஸ்தவர்களுடைய என்ன செய்யலாம் பார்க்கலாம், என்ன சாராயம் குடிப்பாங்களாம் சொர்க்கத்தில், பாருங்கள் குர்ஆன் சாராயத்துக்கு என்ன செய்கிறது, ஆர்வம் ஊட்டுகிறது என்று சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, விமர்சிப்பார்கள். அப்ப உண்மையிலேயே இவர்கள் உள்ளத்திலிருந்து தான் சொல்றாங்களான்னா பார்க்க முடியவில்லை. காரணம் என்னன்னு சொன்னால், அவர்கள் சொர்க்கத்தை எப்படி நம்புறாங்க தெரியுமா, அது ஆத்மீக சந்தோஷம் நம்புறாங்க, ஆன்மாக்கான சந்தோஷம். சொர்க்கம் வந்து இப்ப நாங்க எப்படி மெட்டீரியலா அனுபவிக்கிறோமோ அப்படி இல்ல, மாத்திய நல்ல சடரீதியா அனுபவிக்கிறது இல்லையா, ரூஹுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம். அதனால அவங்க அப்படி சொர்க்கத்தை நம்பி இருப்பதனால் நமது சொர்க்கத்தை எல்லா பகுதியும் என்ன செய்வார்கள், விமர்சிப்பார்கள். அவங்ககிட்ட அப்படி இல்லை, அவங்ககிட்ட குடிக்கிறது, தின்றது, தூங்குறது, ஊர் மனைவிமார்கள் இதெல்லாம் அந்த பகுதியெல்லாம் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, இந்த சொர்க்கத்துக்காக ஒருத்தன் செயல்படுவானா, இந்த சொர்க்கத்துக்கு செயல்படுவானா, எது உங்களோட ஆத்மீக சந்தோஷம், நாங்களை தின்ன மாட்டீங்க, குடிக்க மாட்டீங்க, தூங்க மாட்டீங்க, பறக்க மாட்டீங்க, கல்யாணம் முடிக்க மாட்டீங்க, புள்ள குட்டியெல்லாம் காண முடியாது, இது சொர்க்கமானு கேட்டு, இது சொர்க்கமானு கேட்டு. குர்ஆன் அன்புள்ள சகோதரர்களே, சொர்க்கம் என்றது மனைவி இருக்கணும், பிள்ளைகள் இருக்கணும், மனிதன் ஆசைப்படக்கூடிய எல்லா விஷயம் உனக்கு இருக்குன்னு சொல்லணும், அதான சொர்க்கம். இதுல என்ன பிரச்சனையை கண்டாங்கன்னா, மக்களை அதாவது அறிவுபூர்வமா பேசுறத என்ன செய்யணும்னு சொன்னா, உங்களோட அறிவுபூர்வமா பேச வருகிறேன், நான் ஃபர்ஸ்ட்டுக்கு அழுதுட்டு வரக்கூடாது, வாழ்க்கையில் என்னென்ன பாதிப்பு நடந்ததுன்னா, 5 நிமிஷம் பேசினீங்கன்னா உங்களோட அறிவுபூர்வமா பேசவே இயலாது, உங்களை எதிர்கொள்ள உங்களுக்கு இயலாது. காதியாகிறவர் என்ன செய்யக்கூடாது, அவரு காதி வந்து லா யஹ்குமு பில்மி என்று சொல்வார்கள், அவருடைய அறிவை கொண்டு காதி தீர்ப்பு சொல்லக்கூடாது. அவர் ரோட்ல போக்குள்ள கொலை செய்யறத கண்டாரு, இப்ப நீதிபதி அவர் உட்கார்ந்துட்டு நான் கண்டேன், அதனால நீ கொலை செய்தார் சொல்லக்கூடாது. என்ன காரணம், சாட்சியை பேசலாட்டி உணர்வை விட்டுட்டு போக வேண்டியதா, இதுதான் இயல்பு. எனவே உணர்வு பூர்வமா யாரோ ஒருத்தர் அணுகினா நீங்க வாயை மூடிடுங்க, ஏன் அங்க அறிவு பேச இயலாது, அவன் தான் அழுது கண்டிக்கிறானே, அழுதுகின்றவர் எப்படி அறிவு பேச, இப்படி மக்கள் அணுகக்கூடாது. சாராயம் உள்ளதெல்லாம் சொர்க்கமா, அப்படின் சாராயம் இல்லாத சொர்க்கம் இல்லைன்னு யார் சொன்னது உனக்கு, என்ன பிரச்சனை உனக்கு சாராயம் சொர்க்கத்துல, என்ன பிரச்சனை, அதை குர்ஆன் எப்படி சொல்லுது, அதுல போதை கிடையாது என்று குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப எனவே சொர்க்கம் நரகம் சம்பந்தமாக என்னது அதை இன்னொன்று சொல்வார்கள், அதாவது இந்த அழகான பெண்கள் இருப்பார்கள், கவர்ச்சியான பெண்கள் இருப்பார்கள் என்ற குர்ஆன் வசனம் எல்லாம் வருது. இதெல்லாம் காட்டி இவங்களுக்கு அந்த மாதிரியான இந்த சிந்தனை இல்லாத மாதிரியும் விளங்கிட்டா அந்த மாதிரி சொர்க்கம் இப்படி எல்லாம் சொர்க்கம் ஆர்வம் மூட்டணுமா, அங்க அங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் மோசமான வார்த்தைகளை சொல்லி பெண்களுக்கு அங்க பங்கே கிடையாது, பெண்களுக்கு அங்க பங்கே கிடையாது. சுபஹானல்லாஹ், குர்ஆனை படிச்சுட்டா பேசுறாங்க இல்ல, குர்ஆனை அவர்கள் படித்திருந்தால் பெண்களுக்கு பங்கே கிடையாதுன்றது எவ்வளவு பொய் என்றதை என்ன செய்யலாம். ஒரு பெண்களை பற்றி கூடுதலாக பேசுகின்ற இந்த உலகத்தில் உள்ள ஒரே வேதம் இஸ்லாம் மட்டும்தான், வார்த்தை அல்ல வசனம் அல்ல உண்மை. சூரத்து நிசா பெண்கள் காட்டுவீங்களா, அகௌரவம் என்று நினைக்கக்கூடிய வேதம். சூரத்து மரியம் பெண் காட்ட முடியுமா, திருமண சட்டங்கள் கூட பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு வேதம் இது. உதாரண மூமின்களுக்கு யாரு, இரண்டு பெண்கள், இரண்டு பெண்கள். அப்படிப்பட்ட ஒரு குர்ஆன்ல இருந்துகண்டு சும்மா எனது ஏதாவது மக்களை ஏமாற்றுவதற்கு அப்படி பேசுவதை நம்ம என்ன பார்க்கிறோம். அதுவும் கவலை என்ன தெரியும், இந்த அறிவுபூர்வமாக அணுகிற பேர்ல போய் நிக்கிறாங்களே அவர்கள், முடியவில்லை அவர்களால். அன்புள்ள சகோதரர்களே, அவங்க நீதியா பேசுவாங்க நம்ம எதிர்பார்க்கிறோம், முடியவில்லை. அடுத்ததாக என்னன்னு சொன்னால், கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, இதுல நீங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இந்த குர்ஆனை யார் யாரெல்லாம் நீதியாக அணுக முற்பட்டார்களோ, படிக்க முற்பட்டார்களோ, வாசிக்க முற்பட்டார்களோ, அவர்களெல்லாம் சிலர் மோத முற்பட்டார்களோ, ஆனா அவர்கள் உள்ளத்துல நீதி இருந்ததோ, அவர்களுடைய இறுதி முடிவு என்ன, செந்தில் உண்டு. ஒன்றில் இஸ்லாம், அல்லது இஸ்லாம் இறைவனது மார்க்கம். நான் இஸ்லாத்துக்குள்ள வரல, ஆனா இஸ்லாம் என்னது, இறைவனது மார்க்கம். இதுல முஸ்லீம் கண்ட அடிப்படையில் பொதுமக்களா இருக்கக்கூடிய சிலவங்க உணர்வு பூர்வமா இஸ்லாத்துக்கு வராதவன் இல்லாதவன் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கதான். அதை எடுத்து காட்டி பார்த்தீர்களா, முஸ்லீம்கள் சும்மா தங்களை தாங்களே ஏமாத்திக் கொள்றாங்கன்னு சொல்றாங்க. உதாரணமாக அந்த ஐன்ஸ்டைன் யூனிவர்சிட்டியில ஒருத்தர் வந்து இந்த விவாகரத்தை ஆய்வு செஞ்சு இஸ்லாத்துக்கு வந்தாருன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு ஆளே உலகத்துல என்னது இல்ல, எது ஐன்ஸ்டைன் யூனிவர்சிட்டியில ஒருத்தர் வந்து விவாகரத்தை ஆய்வு செஞ்சு பார்த்தாராம், புள்ள வந்து என்ன உறவே மாதிரி இருந்துச்சாம், அதான் பார்த்தா மூணு மாசம் இதா ஐக்காதான் என்னது இதுக்கு காரணம், அதெல்லாம் ஒரே மாதிரி வந்திருக்கு. யார் சொன்னது அதுக்கு, இப்படி குர்ஆனும் சொல்லல, அப்படி ஒரு ஆளும் உலகத்தில் இல்ல, இப்படி குர்ஆனும் சொல்லல, அப்படி ஒரு ஆளும் என்னது உலகத்தில் இல்ல. அதே போல மாரிஸ் புக்கேல் வந்து ஃபிரோனுடைய பொடியை வச்சு என்ன செஞ்சாரு, ரிசர்ச் பண்ணி குர்ஆன் வந்து என்ன ஃபிரோனுடைய பொடியை பாதுகாத்திருக்கிற குர்ஆன் சொல்லுது அப்படின்னு சொல்லி அவர் இஸ்லாத்துக்கு வந்ததை ஒரு கதையை சொல்லுவாங்க. விளங்கிட்டா, அந்த கதைக்கு மாரிஸ் புக்கேல் எந்த புத்தகத்திலும் என்னது ஆதாரம் இல்லை. அது ஆரம்பமாக நாங்க தமிழ்ல மொழிபெயர்த்தோம், மொழிபெயர்த்து போது பார்த்து வராங்க நினைச்சு நம்மளது சகோதரர்கள் யாரும் உணர்ச்சி வசப்பட்டு என்னது ஏதாவது இஸ்லாத்துக்கு வரவங்க போதுமான அளவு கேட்கிறாங்களே, பொய்க்கா கொஞ்சம் பேர் இஸ்லாத்துக்கு வர வைக்கணுமா, அதனால இல்ல இடத்துல நம்ம இல்லன்னு சொல்லிடணும். அது நமக்கு நாங்களே எங்களை ஏமாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயம். இப்படி சில விஷயங்கள் முஸ்லீம்கள் அடிப்படையில் ஆர்வம் ஏறிட்டு என்ன செய்வார்கள், அல்ஹம்துல்லா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். யார், நீல் ஆம்ஸ்ட்ராங் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், சந்திரன்ல வச்சு அதான கேட்டாங்கன்னு சொல்லி இப்ப சந்திரனுக்கு போனான டவுட் வைக்கிறாங்க, அப்ப எந்த வீட்டு அதான கேட்டிருப்பார் அவரு விளங்கிட்டா. அப்ப அதெல்லாம் வந்து சும்மா என்ன செய்யறது சொல்றது, ஆனா சந்திரன்ல வச்சு அதான கேட்டாரா உடனே அவர் இங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு, சந்திரன்ல அதான் போறது யாரு சொன்னது, எங்கேயா குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கா இல்ல விளங்கிட்டா. அப்ப நம்மள நாங்களே என்ன செய்யக்கூடாது, ஏமாற்றிக்கொள்ளக்கூடாது, நாங்களை நாங்களே ஏமாற்றிக்கொள்வதற்கு ஆதாரம் நம்ம தேவையில்லாம உண்டு முன் வச்சு அது இல்லன்னு. ஒத்தனை திருடாத ஒத்தனை திருடுன்னு சொல்றீங்க, அவன் வந்து கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிட்டானவங்களை திருடன் இல்ல, நீங்க யாரு பொய்யன், இது தேவையா, அவன் திருடன் இல்லன்னு மட்டும் நிரூபணமான பரவாயில்ல, நீங்க பொய்யன்னு ப்ரூவ் ஆயிரும். அதனால இது தேவையில்லாத கதைகள் நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் நம்ம ஆய்வு செஞ்சு தேடி நிறைய விஷயங்களை பார்க்கிற நேரத்தில் உண்மையாக சொல்கிறோம். இந்த கிறிஸ்தவ சகோதரர் சொல்றாங்க முஸ்லீம்கள் தங்களை தாங்களே ஏமாத்திக் கொள்றாங்க அப்படின்னு சொல்லி சில மக்கள் எல்லா பொதுமக்களும் இப்படி இருப்பாங்க, அப்படி எங்கெல்லாம் இருக்கிறாங்க ஏத்துக்கொள்றோம். ஆனால் தேடி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே மிக சிறந்த முடிவுகளை காணலாம். இந்த புத்தகம் உதமா அஸ்லமு என்ற புத்தகம் இது வந்து அதாவது இஸ்லாத்தை ஏற்ற மகத்தானவர்கள் எம்பசடர்ஸ் எத்தனை பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், மலைக்கேள் மைத எம்பசடர்ஸ் எத்தனை பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், எத்தனை ஸ்போர்ட்ஸ் மேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், எத்தனை அரசியல்வாதிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், எத்தனை கலைஞர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், எத்தனை விஞ்ஞானிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்றது பார்க்கலாம். ஒருத்தர் வந்து அதாவது எந்த அளவுக்கு இவங்க வேகமா போறாங்க சொன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதை மறைக்கிற விஷயத்துல முஸ்லீம்கள் எதை தெரியாம பொய்யா சொன்னாங்களோ அதை எழுதுங்க, அதை விமர்சனம் செய்யுங்க, உள்ளத்தால நம்ம ஏத்துக்கலாம் ரெடி ஆகிக்கிறோம். ஆனா அதுக்காக வேண்டி எல்லாமே பொய்யன்னு மறைக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது, ட்ரை பண்ணக்கூடாது. இது ஒரு இந்த உலகம் கண்டுகொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை என்னன்னா இஸ்லாத்துக்கு வாரது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம், எல்லாரும் தெரிந்த விஷயம். இதுவரைக்கும் ஒரு கிறிஸ்தவ ஒரு பெரிய ஒரு பிரச்சாரகர் இருக்கு என்னது உலகம் தீவிரவாத பேர் கொடுத்தா இல்ல, டாக்டர் ஜாக்கிர் நாயக் கொடுத்து வச்சிருக்கேன் கொடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு தைரியம் இருந்தா எழுத வேண்டியதானே விளங்கிட்டா. ஒரு கிறிஸ்தவர் எழுத முடிஞ்சாரு இல்ல ஜாக்கிர் நாயக் நீங்க அப்படி செய்யக்கூடாது, நீதியாக என்ன செய்யணும், பிரச்சாரம் செய்யணும்னு சொல்லி பாருங்க, உங்களால் அப்படி செய்ய முடியாது, தாங்க முடியாது. அப்ப எனவே தேவையில்லாம பொய்யான விமர்சனங்கள் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. அன்புள்ள சகோதரர், நான் ஒரு முக்கியமான ஒன்று ரெண்டு பேருடைய செய்தியை சொல்கிறேன். என்னன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் கெரி மில்லர் என்று சொல்லக்கூடியவர், அதாவது கனடாவை சேர்ந்தவர். இவர் வந்து இங்க அதாவது தம்மாம்ல கிங் ஃபாத் யூனிவர்சிட்டியில வந்து மெட்ஸ் சம்பந்தமான ஒரு லெக்சரராக இருந்தார் யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கு. இவர் இஸ்லாத்தை தழுகிறார், இவர் என்ன செஞ்சாரு, இஸ்லாத்தை தழுவினார். அவர் தழுவுறதுக்கு அவர் மெயினாக சொன்ன ஒரு முக்கியமான ஒரு குர்ஆன் வசனம் என்ன விஷயம் என்ன, குர்ஆன் சவால் விடுக்குது. அதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் குர்ஆன் பெறட்டக்குள்ள என்ன நினைச்சேன்னா, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி, அலி ரலியல்லாஹு அன்ஹா பத்தி, ஃபாத்திமா பத்தி ஃபுல் ஹிஸ்டரி என்ன செய்யும், குர்ஆன்ல இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா அங்க பார்த்தா அந்த மாதிரியான ஹிஸ்டரி எதுவுமே என்னது குர்ஆன்ல காண முடியல. மாற்றமாக மரியம் அலை இஸ்லாத்தை பத்தி ஹிஸ்டரி, ஈசா இஸ்லாத்தை பத்தி ஹிஸ்டரி நிறைய என்ன செய்து வருகிறது அப்படின்னு என்ன செய்யுது அவர் ஆச்சரியப்படுறாரு. கிறிஸ்தவ வேதத்தை, கிறிஸ்தவ ஈசா இஸ்லாத்தை பத்தி பல இடங்கள்ல முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசினதை விட பேசப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றோம். இதுக்கு ஒரு கிறிஸ்தவர் பதில் சொல்றாரு, என்ன ஆய்வு செஞ்சுக்கிறாரு, பைபிள் ஈசால ஜீசஸ் என்ற பேர் வந்து எவ்வளவு இடங்கள் என்ன செய்யுது, ஆயிரம் இடங்கள்ல வருதுன்னு. இது ஒரு வாதமானு கேட்டேன், ஊண்ட வேதத்துல ஆயிரம் முறை வரது அது ஒரு பிரச்சனையே இல்ல, இன்னொரு வேதத்துல ஜீசஸ் 20 முறை வந்தாலும் ஆச்சரியம். அதுதான் சப்ஜெக்டிங்க, அதை விட்டுட்டு ஏண்ட வேதத்துல 20,000 ஊண்ட வேதத்துல வரத்தான் செய்யும். அதை இன்னொரு வேதத்துல ஜீசஸ் பத்தி வந்திருக்கிறான் பேச்சு, இப்படி பதில் சொல்லுவது என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அடுத்த ஒரு முக்கியமான வசனம் குர்ஆன் ஒன்று எடுத்து காட்டுறாரு, எனக்கு என்ன பிரமிக்க வைத்த வசனம் அப்படி என்று சொல்லி என்ன சொன்னால், அதாவது வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷை, சூரா அம்பியா 30வது வசனம். இந்த உலகத்துள்ள எல்லாவற்றையும் நாங்கள் நீரிலிருந்து ஆக்கி இருக்கிறோம், உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நீலிருந்து ஆக்கியிருக்கும். எனக்கு ஆச்சரியமா வச்சு என்ன காரணம் என்ன, சைட்டோபிளசம் சொல்லி செல்லில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை 80% நீர் தான் ஆட்கொண்டுள்ளது, 80% நீர் தான் ஆட்கொண்டுள்ளது. இதுக்கு அவர்களுடைய பதில் என்ன தெரியுமா, அவங்க ஒரு நபி போனாராம், போன நேரத்தில் பைபிள் என்ன சைட்டோபிளசத்தை பத்தி எப்படி இருக்குது, நம்ம போன நேரத்தில் நீங்கள் வந்து அதாவது இறைவா எங்களுக்கு மக்களுக்கு தண்ணீரை கொடுத்து விடு, தண்ணீர் இல்லாமட்டா நாங்கள் வாழ முடியாது. பாத்தீங்களா பைபிளும் சைட்டோபிளாசத்தை பற்றி என்ன செய்கிறது சொல்கிறேன் பதில் சொல்லிக்கிறது, பதிலா இது. ஒரு ஊருக்கு போனா தண்ணி தாகம் வந்தா இல்லாம போகும் சொல்றது நியாயமானது. ஆனா குர்ஆன் சொல்லல எல்லாவற்றையும் தண்ணியில் இருந்து என்ன செய்திருக்கிறோம் ஆக்கி இருக்கிறோம். சில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட கூடியவர்கள் சில வசனங்களுக்கு விஞ்ஞானத்தை தவறாக விளங்கியும் வந்தார்கள், அது இரண்டாவது. ஆனால் ஒருத்தர் சொல்லி என்ன செய்யறாரு, அவர் மிச்சம் ஆச்சரியப்பட்ட 2-3 விஷயங்களை அவர் சொல்லி காட்டுகிறார். குர்ஆனிலே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கப்படுகிறார், எனக்கு அது ஆச்சரியமா இருக்குது. குர்ஆனிலே அபசவத்தவல்ல, அவர் குருடர் வந்ததற்காக மூத்தை கடுகெடுத்தார். அதே போல என்னது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்தியகாரனும் பொய்யரனும் சொல்றாங்க. ஒத்தன் பொய்யனா இருந்தா பைத்தியகாரனா இருக்கலன்றார். அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டது காரணம் சொல்ற நேரத்தில் யூடியூப்ல அந்த வீடியோ பார்க்கலாம். ஒத்தன் பொய்யனா இருந்தா பைத்தியகாரனா இருக்கிறாரு. ஏன் பைத்தியகாரனை பொறுத்த வரைக்கும் பொய்யனாக இருக்க இயலாது, அவன் ஏதா இல்லாத உழம்புவான். ஆனால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பைத்தியகாரனாக இருந்தால் ஒரு முக்கியமான சம்பவத்தை சொல்லி காட்டுறாரு. குகையில் அகப்பட்டிருக்கிறாரு, குகையிலாகப்பட்டு ஓடுறதுக்கு தடமா இருக்கின்றான். ஒரு புத்திசாலியுடைய பதிலா தான் இருக்கணும். ஏன் பொய்க்காக நடிச்ச ஒருத்தர் குகையில மாட்டி பட்டிக்கிற டைம்ல எப்படா தப்புறதுன்னா யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவர் அவ்வளவு தைரியமா அல்லா எங்களோட இருக்கிறான்னு சொல்றாருன்னு சொன்னால் ஒரு லட்சியத்தோட அவர் என்ன செஞ்சுக்கா இருந்து எனக்கு இது ஆச்சரியப்படுத்து என்றார். இன்னொன்று இப்ராஹிம், இப்ராஹிம் வந்து மரணிக்கிறார், ரசூலுல்லாஹ் அழுது கண்டிக்கிறாங்க. அந்த நேரத்தில் எது நடக்குது, சூரிய கிரகணம் நடக்குது. அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எதை எதிர்பார்த்த பொய்யனாக இருந்தால் நஊது பில்லாஹி மின்னா, எதை எதிர்பார்த்தார்களோ அந்த எதிர்பார்த்தே நடக்குதே. முகம்மதுடைய மகன் மரணித்ததுனாலதான் இங்க சூரிய கிரகணம் வந்து நாம அதுதான் சொல்லி சொல்லிதான் போது இன்னொரு 100 பேர் சேர்ந்திருப்பாங்க. அவர் ஓடி வந்து என்ன சொல்றீங்க, இதுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படி என்ற, இது ஒரு பைத்தியார்ந்த பேச்சு மாதிரி இருக்கான்னு கேட்கிறார். இது இப்படி ஒரு பேச்சு, ஒரு பெரிய ஒரு புரட்சியை செய்யக்கூடிய ஒருத்தர பேச்சா இருக்குதா, எப்படி இருக்குது இப்படி தெளிவாக பேசக்கூடிய கெரிமில்லர் என்றவரை அப்படி ஒத்தரே உலகத்தில் ஒருத்தர் வந்து கனடால ஒருத்தர் இருந்தார், அரசியல்வாதி ஒருத்தர், கனடா அரசியல்வாதி இஸ்லாத்தையும் ஏத்துக்கல முஸ்லீம்களையும் எப்படி சொல்லிட்டு இருக்கிறான்னு, அவரை பத்தி நாங்க பேசவே இல்லையே. ஒரே பேர்ல உள்ள ஒரு ஆளை கொண்டு வந்து மறுப்பு சொல்ற நேரத்தில் கூட கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்க கூடாதா, இந்த மாதிரியான லெவல்ல என்ன சொல்லப்படக்கூடிய எல்லாத்தையும் கிறிஸ்தவர் கொஞ்சம் ஒப்பிட்டுட்டு தான் என்ன செஞ்சு வந்து இவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இதுல எல்லாம் வந்து என்னது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை, இவர் தெளிவாக அதை சொல்றதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதே போல அதாவது ஜெஃப்ரி லேங் என்று சொல்லப்படக்கூடியவர், இவரும் அமெரிக்காவை சேர்ந்தவர், ஒரு லெக்சரர், 1954 இவர் இஸ்லாத்துக்கு வருகிறார். அதாவது என்னன்னு சொன்னால், 1954 பிறந்தவர் இவர், என்னன்னு சொன்னால் அந்த கன்சாஸ் யூனிவர்சிட்டியில இவர் என்ன செய்யறாரு சொன்னால், சொல்றாரு நான் குர்ஆன ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிற இடத்துல ஷஅர்து அன்னனி அமாம உஸ்தாத் இல்மின் நஃப்ஸ், உளவியல் சம்பந்தமாக படிப்பிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசிரியருக்கு முன்னால் இருப்பதாக நான் குர்ஆனை உணர்ந்தேன். நான் இதெல்லாம் என் மனசுல இஹ்திலாஜ் ஆகி குழப்பமாக இருக்குமோ அத்தனையும் அது குர்ஆன் என்ன செய்து முன்னால் இருந்து மிர்சாத் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு பேசக்கூடிய ஒரு உணர்வை நான் கண்டேன். நான் பின்னால தொழுதேன், என் வாழ்க்கையில நான் வந்து நான் பாவத்துக்காக அதை நினைச்சாலும் அழல்ல, எனக்கு வித்தியாசமான ஒரு அழுகை உணர்வு என்ன செஞ்சது வந்தது என்றார். இதெல்லாம் பைபிள் உள்ளவங்களும் சொல்லுவாங்கதான் இந்த வார்த்தையெல்லாம், ஆனா அது சும்மா உணர்வு பூர்வமா சொல்றது. அவர் என்ன சொல்றாரு, நான் இப்படி அழுகிறதுக்கு பாவமோ அதை எதுவுமே எனக்கு காரணம் அல்ல, எனக்கு குர்ஆனை படிக்கக்குள்ள குர்ஆன் என் மனதோடு என் உளவியல் பிரச்சனைகளை பேசுவது எனக்கு பெரிய என்ன செஞ்சது ஆச்சரியம், ஒவ்வொரு வசனத்தை தாண்ட தாண்ட என் உள்ளம் என்ன செஞ்சது தடுமாறியதுன்னு சொல்றாரு. அன்புள்ள சகோதரர்களே, மாரிஸ் புக்கே எங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சவர், ஆனா ஒரு சின்ன விஷயம், இந்த மாரிஸ் புக்கேல வச்சுதான் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மம்மிஸை பத்தி எல்லாம் என்ன செய்வாங்க சொல்ல, மரிஸ் புக்கேலை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னால், மரிஸ் புக்கேலை பொறுத்தவரை சவுதியில் இருந்தவர் தான். ஆனால் அவர் வந்து இஸ்லாத்தை படிக்க ஆரம்பிச்ச நேரங்களில் ஆச்சரியப்பட்ட மரிஸ் புக்கேல் இஸ்லாத்துக்கு வந்தாரா இல்லையாண்டு அவங்க சொல்றாங்க. இஸ்லாத்து வரலன்னு வச்சுக்கலாம், நமக்கு அது பிரச்சனை இல்லை. இஸ்லாத்தை பத்தி அவர் என்ன சொன்னார், புக்கு போட்டார். என்ன, குர்ஆன் அண்ட் பைபிள் இன் த லைட் ஆஃப் சயின்ஸ், விஞ்ஞான ஒளியில் குர்ஆன் பைபிள் ஒரு புக்கு போட்டார். கிட்டத்தட்ட 40-50 மொழிகள் வந்திருக்கிறது, இப்ப 40-50 மொழிகள் வந்திருக்கு. அதுல அவர் என்ன சொல்றாரு, சில தவறுகளுக்கு அவர் விளக்கங்கள், அவர் தவறுகள் இருக்கு. ஆனா அந்த புக்ல என்ன சொல்றாருன்னா, நான் குர்ஆனோடு படிக்க படிக்க எனக்கு என்ன விளங்கிச்சுடா, நான் ஒரு அறிவுபூர்வமான ஒருவரோடு மோதுகிறேன் எனக்கு விளங்கிச்சு. அதாவது பைபிளோட ஒருத்தர் மோதுறாருன்னு வைங்களே, அவர் நீங்க அப்படியெல்லாம் ரிசர்ச் பண்ணக்கூடாது, இதெல்லாம் இன்ஸ்பிரேஷன் முடிச்சிருவாங்க. சோ பேச்சு வேல் எல்லாம் போயிட வேண்டியதான். ஆனால் இங்க குர்ஆன் என்ன சொல்றதுன்னு சொன்னா, மோத கிடைக்குது எனக்கு, அதோட மோத கிடைக்கிற ஒரு சப்ஜெக்ட் தானே. அவன் மோத கிடைக்கிற நேரத்தில் நான் பல உண்மைகளை குர்ஆன் ஊடாக என்ன செய்தேன், கண்டுகொண்டேன் அப்படின்னு சொன்னாரு. இது உலகம் உள்ளா போச்சா, முடியுமா, கிறிஸ்தவர்களை தாங்கலாமா, தாங்கல. அவங்க அறிவுபூர்வம் எதிர்கொள்ளல. அதுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அவங்க இவங்க தேடி என்ன யார வந்து அதாவது தேடலாம், கட்டேசி அவங்க கண்டுபிடிச்சோ வில்லியம் கேம்பல். வில்லியம் கேம்பல் இருக்காங்க, அவர் ஒரு புக் எழுதினாரு, விஞ்ஞான வரலாற்று ஒளியில் அல் குர்ஆனும் பைபிளும் என்று, குர்ஆன் எல்லா வகையிலும் என்னது பிள்ளை சொல்லி அங்க உத்தரிக்கிறார். அமெரிக்காவில் ஒருத்தர், அவர் வந்து பெரிய மார்க்க பற்றல, அந்த அந்த மார்க்க இதெல்லாம் வாழல, அவர் பெரிய ஒரு அறிவுள்ளவர் இல்ல. ஆனா அவருக்கு ஒரு ஆசை, இந்த இஸ்லாத்துக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். அவர் தட்டுமாறிக்கிட்ட மாதிரி டாக்டர் ஜாக்கிர் நாயக் என்ன செஞ்சிட்டாரு, கோலம் நடிச்சு இந்த பாருங்க வில்லியம் கேம்பிள் இப்படி எழுதி விவாதத்துக்கு வரணும். அதான் வில்லியம் கேம்பிளோட என்னது விவாதம் என்ன செஞ்சது நடந்தது. அதுல வணங்கிச்சேன் வில்லியம் கேம்பிள் என்ன பாடுபட்டாரு, என்ன பாடுபட்டான் தோல்வியில முடிஞ்சது. ஆனால் உங்களுக்கு மாரிஸ் புக்கேலை அப்படி அழைக்க முடிந்ததா, முடியல. என்ன காரணம் மாரிஸ் புக்கேலை அடைக்க முடியவில்லை? எனவே இஸ்லாம் அவ்வளவு அழகாக அதை நிரூபிக்கிறேன் அர்த்தம், இஸ்லாம் அழகாக அவ்வளவு ஒன்று புரிஞ்சுக்கணும் சகோதரர்களே. சரி, இஸ்லாம் எம்பிரியோலஜி கருவியல் சம்பந்தமாக பொய் தான் சொல்லுகிறேன். என்ன சொல்றாங்கன்னா, கருவியில் எல்லாம் பிள இஸ்லாம் வந்து ஆரம்பத்தில் இந்திரிய துளியாக இருந்தது, அப்புறம் அட்டை பூச்சி வடிவில் இருந்தது, அப்புறம் என்னது சதையாக மாறிச்சு, அப்புறம் அப்படி இப்படி குரான் சொல்லிட்டு வருது. இந்த மெத்தட்ல எல்லாம் வரல, அது ஓடரே வேறன்ற, அது ஓடர் வேற விடு. 1400 வருஷத்துக்கு முந்தைய முதலாவது குழந்தை இப்படி படித்தரமா வரும் அறிவிந்துச்சா, நீ ரெண்டாவது சப்ஜெக்டுக்கு போ, அது பிழையா சரியா இரண்டாவது. 1400 வருடங்களுக்கு முன்னால குழந்தை 9 மாதங்களிலும் ஒவ்வொரு படித்தரங்களை தாண்டி வளர்ந்து கொண்டிருக்கிறது அறிவு இருந்துச்சா, பேசிக் அத்துவார் அது இருந்துச்சா இல்லையா? அதுக்கு நீ குர்ஆன் ஒரு அறிவுபூர்வமான ஆளா இதை பாராட்டணுமா இல்லையா? நீ உண்மையான ஆளா இருந்தால் குர்ஆன் எஸ் அது வந்து ஒரு அளவுக்கு என்னது நெருக்கமானது, சில பிள்ளைகள் இருக்கு அப்படியா நீ சொல்லணுமே, நீ நீதியான ஆள் அல்ல. குர்ஆன் என்னது நீ சொல்லக்கூடிய அரிஸ்டேட்டல் பிலோட்டோ இவங்க எல்லாம் வந்து ஆண் குழந்தை பிறக்கணும் என்னென்ன விளக்கமெல்லாம் சொல்லிக்கிறான்னு பார்த்தா நீங்க என்ன செய்வீங்க, ஆச்சரியப்படுவீங்க. அந்த நேரத்தில் இந்த அல் குர்ஆன் இப்படியான விஷயங்களை சொல்லுதுன்னு சொன்னா நீ என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் அதை பாராட்டி இருக்க வேண்டும், அதை சொல்லவில்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த விஷயங்கள் இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள், அதாவது நிறைய செய்திகள் இது போல, இதுல வந்து கிட்டத்தட்ட 100 பேருடைய அந்த இது தமிழ்ல இது வரலன்னு நினைக்கிறேன், நினைத்தா 100 பேருடைய இதை என்ன செய்யறோம் நம்ம பாக்குறோம். அன்புள்ள சகோதரர்களை, இவைகளை நான் சொன்னதற்கான காரணம், இஸ்லாத்தை உண்மையில் கிறிஸ்தவ சகோதரர்கள் இந்த இன்ஸ்பிரேஷன் அந்த இதெல்லாம் விட்டுட்டு அறிவுபூர்வமாக மனசு திறந்து நான் ஆய்வு செய்ய போகிறேன். உங்களை ஈமான விடாதீங்க, உங்களோட கொள்கையை விடாதீங்க, ஆனால் குர்ஆன் சவால் விடுகிறதா பார்ப்போம், படிப்போம் என்ற அடிப்படையில் நீங்கள் பார்ப்போம். எப்படி முஸ்லீம்கள் தைரியமாக பைபிளை படிச்சு அதெல்லாம் வசனத்துக்கு வசனம் பிடிச்சி படிச்சுட்டு, அது மாதிரி குர்ஆன் என்ன செய்ய படிங்க, படிச்சு உங்களுக்கு குர்ஆனோ இந்த குர்ஆன் சயின்ஸ் சொல்லலன்னா அது பரவாயில்ல, சயின்ஸுக்கு முரணா ஏதாவது சொல்லிக்கான உங்களுக்கு என்ன ஒரு நிரூபிக்க முடியுமாக இருந்தால், உண்மைக்கு முரணாக மக்களுடைய உணர்வுகளுக்கு முரணாக இயல்புக்கு முரணாக குர்ஆன் பேசுகிறேன் என்று நிரூபிக்க முடியுமான குர்ஆன் சவாலை அழைத்துக் கொண்டிருக்கிறது. யாராலும் இதுவரைக்கும் முடியவில்லை. ஒரு சூரத்தை அடிச்சு அடிச்சிட்டு மக்களுக்கு விளையாடுவதற்கு கூட என்ன செய்யல முடியவில்லை. எனவே அல் குர்ஆன் தன்ஜீலும் இறைவனிடம் இருந்து வரக்கூடிய என்னது அதாவது ரப்பில் ஆலமீன் சர்வலோக இறைச்சகனுடைய வேதங்கள்ல உண்டு என்பதில் எந்த விதமான சந்தேகங்கள், பைபிளை உங்களுக்கு இறை வேதம் என்று நம்ப முடியும் என்றால் குர்ஆனை அதைவிட இறை வேதம் என்று நம்ப முடியும் என்பதை தான் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும்.